கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1956 ஆகஸ்ட் 5 காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்னம் ஜெபகூடாரத்தில் தி சர்ச் அண்ட் இட்ஸ் கண்டிஷன், சபையும் அதன் நிலையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். ஜெபத்தில் விசேஷமாக ஒரு குழந்தையின் வியாதியை நினைவு கூறுவது என்பது மிக அரிதானது. எனவே நிச்சயமாக அதை நாம் யாவரும் செய்ய விரும்புகிறோம். வைத்தியர்களுக்கு அது என்ன என்று கூட தெரியவில்லை. அதற்கு ஏதோ ஒரு விதமான பெயரை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் அதற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெயரை கொடுத்தார்கள். ஆனால் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அது என்ன என்பதை கிறிஸ்து அறிவார். அது என்ன என்று உங்களுக்கு என்னால் கூற முடியாது. அது ஒரு பிசாசு. அது சரியே, பிசாசு. அவனுக்கு என்ன பெயரை கொடுக்க அவர்கள் விரும்புகிறார்கள் ஏன், அது அவர்களை பொறுத்தது. ஆனால் அது அதுதான், புரிகின்றதா? ஒரு பொல்லாத ஆவி. இப்பொழுது நாம் யாவருமாக சேர்ந்து ஒருமுறை நம்பிடுவாய் என்ற பாடலை எல்லாருமாக சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் உம்மை சுகப்படுத்த போகின்றார். இப்பொழுது நாம் தலைகளை வணங்குகையில் இந்த பெண்ணிற்காக ஜெபம் செய்வோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, என்னுடைய சிந்தையில் இருந்து அந்த பெண்ணை என்னால் எடுத்து போட முடியவில்லை என்பது வெளிப்படையாயிருக்கிறது. அந்த சிறு பெண் அங்கே மறித்துக் கொண்டிருக்கிறாள். அருமையான மகள், அவள் உம்முடைய சிருஷ்டியாயிருக்கிறாள். அவளுடைய வாலிப ஜீவியத்தை அங்கே சாத்தான் களவாடி கொண்டிருக்கிறான். நீர் அந்த மரணத்தின் கரத்தை நிறுத்தி அந்த எதிராளியை துரத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, செங்கடலை இரு பக்கங்களிலும் மதலை போன்று ஆக்க நீர் செய்தவர், உம்முடைய சுதந்திர வீதத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்தவர் நீர். சமுத்திரத்தின் ஊடாக ஒரு பத்திரமான பிரயாணத்தை தந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்றவர் நீர். எல்லா தடையும் நீக்கப்பட்டு அந்த பிள்ளையை ஜீவிக்கும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கும்படியாக அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் உம்மில் விசுவாசமுடைய ஒரு கூட்ட ஜனங்களாக அந்த குழந்தையின் சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்றைக்கு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நான் மீண்டுமாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வருகிறேன். நான் லூசியானாவில் இருந்து சற்று முன்னதாக வீட்டிற்கு வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னரே வந்துவிட்டால் ஞாயிறு பள்ளி வைக்கலாம் என்று நான் கருதினேன். சீதோஷ்ண நிலையோ மிகவும் மோசமாக உஷ்ணமாயிருக்கிறது. லூசியானாவுக்கு பக்கத்தில் பார்த்தால் மிகவும் மிதமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு மின்விசிறி கூட இல்லாமல் இதுபோன்ற ஒரு கட்டிடத்திற்குள் உங்களால் உட்காரவே முடியாது. லூசியானாவில் குளிர்சாதனம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் மயக்கமுறுவீர்கள். எனவே அடுத்த வாரம் வடக்கு சஸ்கச்வான் செல்வதற்கு முன்னதாக 1-2 ஓய்வு கிடைக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அது பிரின்ஸ் ஆல்பர்ட்டுக்கு உயரே இருக்கிறது. அது உலகத்தில் போகின்ற பாதை இருக்கும் அந்த தூரத்தில் இருக்கிறது. அடுத்த பக்கத்தில் இருந்திருக்கிறது. வேறு எந்த ஒரு பாதையுமின்றி அது நேராக உலகத்தின் ஊடாக கடந்து அங்கே போகின்றது. அங்கே பாதை ஒன்றும் கிடையாது. இன்னும் உள்ளாக சென்றால் சிவப்பிந்தியர்களும் எஸ்கிமோக்களும் தான் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த இடத்தில் தான் இந்த முறை போகிறோம். எனவே கனடா முழுவதிலும் இருந்து எங்களுக்கு ஜனங்கள் அங்கே வருவார்கள். சிலர் நேராக மேற்கு கடற்கரை பகுதியிலிருந்து வருவார்கள், வருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். தேவன் தாமே அவருடைய மகிமைக்காக அளவில்லாத மிகுதியானதொரு கூட்டத்தை எங்களுக்கு கொடுக்கவும் எங்களை சந்திக்கவும் செய்யும்படியாக ஜனங்களாகிய உங்கள் யாவருடைய ஜபங்களையும் நான் நிச்சயமாய் வாஞ்சிக்கிறேன். நான் கனடாவுக்கு போய் 4-5 எனக்கு அங்கே ராஜரீக நண்பர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அருமையான ஜனங்கள். எனவே அவர்கள் சபைக்கு செல்வதற்கு அவ்வளவு உத்தமமாயிருக்கிறார்கள். அது எவ்வளவு குளிராயிருந்தாலும் சரி, ஒரு பெரிய போர்வையை அவர்கள் மேல் சுத்திக் கொண்டு சபைக்கு போயாக வேண்டும் என்பதற்காக பாப்ஸ்லெட் வண்டியில் ஏறி உட்கார்ந்து குதிரைகளை 30 மைல் வேகத்தில் ஓட்டிக் கொண்டு போவார்கள். வாலிபர்களும் வயதானவர்களும் பனி குவியல்கள் மற்றெல்லா காரியங்களின் ஊடாகவும் நடந்து செல்வார்கள். அவர்கள் யாவருமாய் ஒன்றாக கூடுவார்கள். ஒரு குடும்பம் போய் இன்னொரு குடும்பத்தோடு சேர்ந்து நடந்து போய்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் செய்கிற தியாகம்தான் கூட்டங்களிலிருந்து அவ்வளவாக அவர்கள் பெற்றுக்கொள்ள காரணமாயிருக்கிறது. தியாகம் அங்கு இல்லை என்றால் கூட்டங்களில் அதிகமாக கிடைக்கிறதில்லை. நீங்கள் உண்மையாகவே காரியத்தில் இறங்கி உங்களையே பாதிக்கத்தக்கதாக ஏதாவது காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சபைக்கு போகும்படியாக சில காரியங்களை ஒதுக்கி தள்ளி வைத்து வேலையை நிறுத்தி இதை செய்து அதை செய்து நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்பதை காட்ட வேண்டும். சபைக்கு போவதற்காக ஒரு தியாகத்தை செய்கிறீர்கள், அப்பொழுதுதான் ஆராதனையிலிருந்து உங்களால் ஏதாவது காரியத்தை பெற முடியும். என்னுடைய பிள்ளைகளை நான் விரும்புகிறேன். நான் சிறு பிள்ளையா இருந்தபோது எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. நான் நினைத்தேன் பில்லி பாலுக்கு நான் அம்மா வழக்கமாக ஒரு சாக்கு நிறைய மிட்டாய் வாங்கி வந்து அவைகளை அவள் அளந்து 2 அல்லது 3 துண்டுகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாள். கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஒரு கால் தகரத்தில் செய்யப்பட்ட ஒரு ஊதல் அல்லது ஒரு சிறு விளையாட்டு துப்பாக்கி அல்லது ஏதாவது காரியத்தை எங்களுக்கு கொடுப்பாள். மற்ற பிள்ளைகள் பனியின் மேல் வடுக்கிக் கொண்டு போகும் வண்டி, துவிச்சக்கர வண்டி, மற்ற காரியங்கள், நல்ல துணிகள், உஷ்ணமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய மேலாடைகள் முதலியவற்றை பிள்ளைகளிடத்தில் இருக்க கண்டிருக்கிறேன். அக்காரியங்கள் என்னை அவ்வளவாய் வருந்து செய்யும். எனக்கு மட்டும் என்னுடைய சொந்த குழந்தைகள் உண்டாயிருந்தால் என்னால் இயன்ற யாவற்றையும் நான் அவர்களுக்கு செய்ய போகிறேன் என்று நான் கூறிக்கொண்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்குவதற்காக நான் பட்டினியாய் இருக்க ஆயத்தமாயிருக்கிறேன். பில்லி ஒரு சிறு பையனாய் இருந்தபோது நான் அவனுக்கு 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறேன். எல்லா காரியங்களையும் வாங்கி கொடுப்பேன். அவனுக்கு எதையாவது வாங்குவதற்காக மேடா அவளுடைய துணிகளையும் காரியங்களையும் அவள் எல்லா காரியங்களையும் முயற்சித்து அதற்காக தியாகம் செய்வாள். ஆனால் நாங்கள் எதை கண்டுபிடிக்க துவங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் அவனுக்கு ஒரு 3 சக்கர வண்டி, வில்லும் அம்பும் எல்லா காரியங்களையும் வாங்கி கொடுத்தேன். கையில் கரண்டியும் ஏதோ ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு வீட்டின் பின்முற்றத்தில் எங்கேயோ தோண்டிக் கொண்டிருந்தான். பார்த்தீர்களா? நான் சொன்னேன் அடுத்த பிள்ளை இந்த விதமாய் இருக்க மாட்டான் என்று. புரிகின்றதா? எவனொருவனுக்கும் நீங்கள் எல்லா காரியங்களையும் அவனுடைய கரத்தில் கொடுங்கள், அவர்கள் அதை வேண்டாம் என்பார்கள். நீங்கள் ஏதோ தியாகம் செய்துதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பும் அந்த விதமாக தான் இருக்கிறது. அது ஒரு முழுவதுமான தியாகமாயிருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறது சகோதரராய். நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி வர வேண்டியதாயிருந்தால் ஏதாவது காரியத்தை செய்வதற்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு தியாகத்தை செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த காலையெல்லாம் இந்த உஷ்ணத்தில் இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதே உங்கள் எல்லாருக்கும் ஒரு தியாகமாயிருக்கிறது. நாம் இங்கே உட்கார்ந்திருக்கையிலே மனித வர்க்கத்துக்கு செய்யும்படியாய் கொடுக்கப்பட்ட அந்த மகத்தான பலியை நம்முடைய சிந்தையில் வைத்துக் கொள்வோமாக. அந்த பலி இயேசு கிறிஸ்துவே. அவர் பூமிக்கு வந்து நம்முடைய சார்பில் பாவங்களுக்காக மரிக்கும்படியாய் பொறுப்பு கொடுக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆத்மா பாதாளத்துக்குள் இறங்கி 3 இரவுகளும் பகலும் அங்கே இருந்தது. 3ஆம் நாளிலே அவர் எழும்பி உன்னதத்துக்கு ஏறி இப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள அவருடைய கிருபையும் அவருடைய பரிகாரத்தின் மேலும் நாம் செய்கின்ற அறிக்கைகளின் பேரில் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது போகிறோமே அந்த இடத்தில் அநேக ஜனங்கள் உண்மையாகவே ஏழைகள். அவ்வளவு ஏழைகள் அவர்களுடைய மாடுகளில் ஒன்றையோ அல்லது 2 அல்லது 3 ஆடுகளையோ மற்ற காரியங்களையோ விற்றுத்தான் கூட்டங்களுக்கு வர முடியும். அந்த எஸ்கிமோக்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு அவசியமான தோளுடைகளை கொண்டு வந்து விற்றுத்தான் கூட்டங்களுக்கு வர வேண்டும். சிவப்பிந்திய வியாபாரிகளும் அப்படியே தான் செய்ய வேண்டும். அந்த ஜனங்களுக்காக நம்மால் ஜெபிக்க முடியும். நம்மால் முடியும் அல்லவா? ஒரு மகத்தான காரியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிப்போமாக. மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது, உங்களை அதிக நேரம் இருக்க வைக்க எனக்கு விருப்பமில்லை. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்னர் சபையும் அதன் நிலையமும் என்பதன் பேரில் உங்கள் மனதை இக்காலையில் நீங்கள் யாவரும் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சில தினங்களுக்கு முன்னர் சபைக்கான ஒரு செய்தியை லூசியானாவில் உள்ள ஸ்ரீவபோர்ட்டில் என்னிடம் கொடுக்கப்பட்டது என்று உணர்கிறேன். அது சபையினுடைய நிலை என்று நான் நினைக்கிறேன். இந்த காலையில் நாம் அதனோடு கூட தேவனை சந்தித்து தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபிக்கப் போகிறோம். அதே அணுகுமுறையை எடுக்கும்படியாக நீங்கள் எதிர்நோக்க வேண்டாம். ஆனால் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளில் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் தேவனிடத்தில் கேளுங்கள். இதுதான் அந்த கம்பீரமான பழைய வேதாகமம். ஆனால் அதற்குள்ளாகத்தான் நித்திய ஜீவனின் காரியங்கள் இருக்கின்றன. நினைவிருக்கட்டும், வார்த்தை தேவனாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு மேலாக தேவன் இல்லை, நம்முடைய வார்த்தைக்கு மேலாக நாம் இல்லை. நீங்களும் நானும் ஒரு வித்தியாசமான நோக்கமும் புரிந்து கொள்ளுதலையும் உடையவர்களாயிருக்கிறோம். ஓ, நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வேன் என்று நாம் கூறலாம். அந்த விதமாகவே நம்முடைய இருதயத்திலும் நாம் கருதுகிறோம். ஆனால் சூழ்நிலைகள் எழும்பி நான் செய்வேன் என்று கூறினவைகளை செய்ய முடியாமற் போகிறது. ஆனால் தேவனால் அவ்விதமாக செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் எல்லையற்றவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இருந்தவைகளையும் இருக்க போகின்றவைகளையும் அறிந்திருக்கிறார். எனவே அவரால் செய்ய முடியும் என்பதை அறிந்திராமல் ஒன்றையும் அவர் கூறமாட்டார். ஆபிரகாம் அவனுக்கு 100 வயதா இருந்தபோது இல்லாதவைகளை ஏதோ இருப்பது போன்று அவன் அழைத்தான். வியாதிக்காக எபிக்கப்பட போகிறவர்களை ஊக்குவிக்குமாறு நான் இதை கூறுகிறேன். இல்லாத காரியங்களை இருப்பது போன்று ஆபிரகாம் அழைத்தான். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவரால் அதை நிறைவேற்ற முடியும் அல்லது அவருடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்ளக்கூடும் என்று விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு 75 வயதும் சாராளுக்கு 65 வயதுமாய் இருக்கும் போது தேவன் ஆபிரகாமிடத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று கூறினார். ஏன், அது முற்றிலுமாக கூடாத காரியமாய் இருந்தது. அவனோ அதை விசுவாசித்து ஒரு குழந்தையை எதிர்பார்த்துக் கொண்டு குழந்தையே இருப்பது போன்று குழந்தை பிறப்பதற்கு முன்னர் 25 ஆண்டுகளாக எண்ணிக்கொண்டிருந்தான். ஆபிரகாமுக்கு 100 வயதும் சாராளுக்கு 90 வயதுமாய் இருக்கும் போது ஒரு குழந்தை பிறந்தது. காரணம் என்னவென்றால் அவன் அவரை விசுவாசித்தான். இல்லாத காரியங்களை ஏதோ இருப்பது போன்று அவன் அழைத்தான். அது வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களாயும் இருந்து ஜெபிக்கப்பட வேண்டியவர்களுக்கு உங்களுடைய துன்பங்கள் என்னவா இருந்தாலும் பரவாயில்லை. எந்த விதமான வியாதி உங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவு மோசமான நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது காரியமல்ல. நீங்கள் கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, காரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணா இருந்தால் அப்போது நீங்கள் இருக்கின்ற காரியங்களை இல்லாதது போல அழைப்பீர்கள். இப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று தேவன் கூறியுள்ளார். அப்படியாய் தேவன் அதை கூறியிருப்பாரானால் அது காரியத்தை முடிக்கும். அப்படியானால் நம்முடைய சிந்தையை நம்பிக்கையை வைத்து அது ஏற்கனவே முடிந்துவிட்டது போன்று செயல்படுவோமாக. நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது ஏற்கனவே முடிந்துவிட்டதாக இருக்கிறது. ரட்சிப்பும் அதே விதமாய்தான் இருக்கிறது. நாம் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயங்களில் அதை விசுவாசித்து தேவனுக்கு முன்பாக நடந்து கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிறோம். இன்று காலையில் நீங்கள் இங்கு ஒரு பாவியாய் இரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்து கொண்டு நீங்கள் சொஸ்தமாக்கப்பட விரும்பி நீங்கள் வியாதியாய் இருந்தால் முதலாவது கர்த்தரை தேடுங்கள். அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த வியாதி சரியாகிவிடும். அது என்னவாயிருந்தாலும் சரி, உங்களுடைய முழு சிந்தையையும் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா காரியத்திலும் அந்த முழு மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். மற்றெல்லா காரியங்களும் சரியாகிவிடும். எனவே இப்பொழுது உங்களுடைய சிந்தையை அதன் பேரில் வையுங்கள். ஏனென்றால் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நான் இந்த சில வார்த்தைகளை கூறியிருக்கிறேன். எனவே நான் இன்று காலையில் சபையும் அதன் நிலையும் என்பதை பற்றி பேசப்போகிறேன். ஏனென்றால் தெய்வீக சுகம் அற்புதமாக இருந்த போதிலும் நான் சீவ போட்டில் இருக்கும் போது எனக்கு 3 சுகமளிக்கும் கூட்டங்கள் தான் அங்கு இருந்தபோது எனக்கு இருந்தது. 3 அல்லது ஒருவேளை 4 கூட்டங்கள் தான் 11 நாட்களில் எனக்கு கிடைத்தது என்று நான் உணர்கிறேன். அவ்வளவு நேரத்தை தெய்வீக சுகத்தில் செலவழிப்பதை காட்டிலும் மானிடரின் ஆத்துமாக்களுக்கு பிரசங்கிப்பதே அதிக அத்தியாவசியமாக இருக்கிறது. இருந்தபோதிலும் வியாதியாயும் தேவை உள்ளவளாயும் இருக்கிற ஜனங்களை தேவனால் சுகப்படுத்த முடியும். உலகத்தை சுற்றிலுமார் அவர் அதை செய்கிறார் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற முக்கியமான காரியம் ஒருபோதும் அழியாத ஆத்மாவுக்குத்தான். சரீரம் அரித்து போய்விடும், ஆனால் ஆத்மாவோ ஒருபோதும் அழியாது. நாம் அந்த அளவை உடையவர்களாய் தேவனோடு நேராக இருக்க வேண்டும். நான் இதை அடிக்கடி கூறியிருக்கிறேன். நான் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த காலை என்று நான் ஆற்றண்டையில் வரும்பொழுது எனக்கு அந்த இடத்தில் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. என்னுடைய பயணச்சீட்டை என்னுடைய கருத்தில் வைத்துக் கொண்டு என் பெயருக்காக காத்திருக்க விரும்புகிறேன். சகோதரன் கிரீச் பண்டைய பவுல் கூறினது போன்று நான் கூற விரும்புகிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் அவரை அறிவேன். மரித்தோர் மத்தியிலிருந்து அவர் அடைக்கும் போது நான் வெளியே வருவேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் அவரை அறிய விரும்புகிறேன். எனவே இப்பொழுது இந்த புத்தகத்தின் ஆக்கியோனாகிய அவருக்கு நாம் நம்முடைய தலைகளையும் இருதயங்களையும் ஒரு நிமிஷம் தாழ்த்துவோமாக. தேவனும் நம்முடைய பிதாவுமானவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு திறந்தளிக்கப்படுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். எங்களால் பக்கங்களை மட்டுமே திருப்ப முடியும், ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே வார்த்தையை திறந்தளிக்க முடியும். எனவே இந்த காலையில் பிதாவே, எங்களுக்கு அதை திறந்து உம்முடைய அளவு கடந்த கிருபையை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்மிடத்தில் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தைக்குள்ளாக சென்று அதை மனுஷீக உதடுகளின் மூலமாக மனுஷீக இருதயங்களுக்கு கொடுப்பீராக. அதை எடுத்து எங்களுக்கு இருக்கும் தேவைக்கு தக்கதாக அவர் தாமே அதை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாகவும் வைப்பாராக. கூட்டங்கள் முடிந்தவுடன் நாம் நம்முடைய வீடுகளுக்கு திரும்பி போக ஆயத்தமாயிருக்கிறோம். நாம் நம்முடைய தலைகளை தாழ்மையோடு வணங்கி உமக்கு நன்றியும் சோத்திரத்தையும் நாங்கள் உம்மை பற்றி அறிந்து கொண்டதற்காகவும் எங்களுக்கு நீர் செய்துள்ளவைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம், ஆமென். வாசிக்கப்பட போகும் வார்த்தை பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரத்தில் இருக்கிறது. வேதாகமத்தை உடையவர்கள் என்னுடன் வாசிக்கலாம், அல்லது ஒரு பொருளுக்காக அதை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். வார்த்தையிலிருந்து நாம் அந்த பகுதியை வாசிக்கலாம். பின்னர் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு ஒரு பொருளை தரும்படியாக ஜெபம் செய்வோம். நாம் அதை வாசிப்போம், வாசிக்க கூடியவர்கள் வாசிக்கலாம், ஆனால் தேவன் ஒருவரால் மட்டுமே அதன் பொருளை கொண்டு வர முடியும். அந்த பகுதி வாசிக்கப்படலாம், ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது, ஆனால் அந்த பகுதி தேவனால் கொடுக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம் நாம் 28வது வசனம் துவங்கி 32வது வசனம் உடைய வாசிப்போம். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபாராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நான் அதை மறுபடியுமாய் வாசிக்க கடைசி வசனம் 32வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளோடு அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நம்மால் கூடுமானால் ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிடித்துக் கொள்ள முயற்சி செய்ய நான் விரும்புகிறேன். பின்னால் இருக்கிறவர்களே, நான் கூறுவது உங்களுக்கு கேட்கிறதா? சரி, பின்னால் அங்கே இருக்கிறவர்களுக்கு கேட்கிறதா? கேட்கிறதென்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்கள், அது நல்லது. இப்பொழுது நான் உங்களுடன் இக்காலையில் ஓமையின் பேரில் பேசப்போகிறேன். சபைக்கே போகாத ஒரு நபரும் கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு பேசப்போகிறேன். நாம் நம்மை சற்று மேலானவர்களாய் ஆக்கிக் கொள்ளவே சபைக்கு வருகிறோம். நம்மை ஒரு மேலான ஜனங்கள் ஆக்கவே நாம் வருகிறோம். மேலான கிறிஸ்தவர்களாய், மேலான பிரஜையாக, மேலான தகப்பன்களாக, மேலான தாயாக, மேலான அயலகத்தானாக ஆக்கிக்கொள்ள நாம் சபைக்கு வருகிறோம். நாம் சபைக்கு வருகிறோம் ஏனென்றால் நாம் சபைக்கு வந்து அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும், எங்கே 2-3 பேர்களாய் நாம் கூடி வருகையிலே அவர் நம்முடனே இருந்து அதை நமக்கு அருளி செய்வார் என்று இயேசு கூறினார். எனவே அதை காட்டிலும் அதிகமானது நம்மை மேலானவர்கள் ஆக்கிக் கொள்ள, நம்முடைய புரிந்து கொள்ளுதலை அதிகமாக்கிக் கொள்ள இன்றைக்கு நாம் சபைக்கு போவதை காட்டிலும் மேலானது என்ன? அதற்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன் என்று எத்தனை பேர்களால் சொல்ல முடியும்? நாம் அதை பார்க்கலாம். எனக்கு ஒரு மேலான புரிந்து கொள்ளுதல் தேவையாயிருக்கிறது. நம்மால் ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. தேவரை பற்றின ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமானால் அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வெளிவர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பசித்த ஆத்மாவுக்கு ஆகாரமாக தேவன் நமக்கு வார்த்தையை தான் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை எடுத்து வார்த்தையை நமக்கு போஷாப்பாய் கொடுக்கும்படிக்கே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை எடுத்து நமக்கு தேவை இருக்கின்றபடியால் அதை நமக்கு கொடுக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டார். தேவன் நமக்கு அந்த விதமான ஒரு முன்னேற்பாட்டை உண்டாக்கியுள்ளதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் சந்தோஷப்படவில்லையா? அதாவது அவர் நம்மை போஷிப்பார் என்பதே. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். நாம் அதை பற்றி ஆடுகளை பற்றி சிறிது பேசப் போகிறோம். தேவனுடைய மூன்றத்தனை ஜீவிகளாய் நாம் இருக்கிறோம். நம்மை பற்றின முழு கட்டுப்பாட்டையும் தேவன் உடையவராய் இருக்கும் பொழுது அவரால் நம்மை முன்னின்று நடத்தவும் வழிகாட்டவும் முடியும். இப்பொழுது அது அவ்வளவாய் தேவனை திருப்திப்படுத்தி அவர் இயேசுவை பூமிக்கு அனுப்பின போது அவருடைய பிரதிநிதித்துவமான ஒரு பிராணியை போன்று அவரை அனுப்ப அவருக்கு பிரியமாயிருந்தது. அந்த பிராணிதான் ஆட்டுக்குட்டி. ஆதியிலே அந்த துவக்கத்திலே ஏதேன் தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் முன்னிழலாக கிறிஸ்துவின் வருகையின் முன்னிழலுக்குள் ஒரு பதிலீடான பலியாக இருக்க தேவன் ஒரு பலி செலுத்தினார் அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியை உடையவராயிருந்தார். தேவன் வருகின்றதான கிறிஸ்துவை ஒரு பிராணியாய் ஒரு மிருகமாய் ஏன் முன்னிழலிட்டார் என்று நான் அடிக்கடி வியந்ததுண்டு. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டதன் காரணம் ஆட்டுக்குட்டியானது பூமியின் மேலுள்ள எல்லா சிருஷ்டிகளிலும் சாந்தமானதும் மிகவும் சாதுவானதுமான ஒன்றாக இருக்கிறது என்பதை அறிய வந்தோம். ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை காட்டிலும் சாதுவானதும் சாந்தமானதுமான வேறொன்றும் கிடையாது. முற்றிலுமாக ஒன்றும் அறியாததும் தன்னால் தானே நடத்தி கொள்ளக் கூடாததுமான ஒன்று. கர்வமானதல்ல அது. ஒரு சாதுவான சாந்தமான ஒரு சிறிய சிருஷ்டி. தேவன் கிறிஸ்துவை உலகத்துக்கு பிரதிநிதித்துவமாய் ஆக்கும் போது அவர் தம்மை அந்த ஆட்டுக்குட்டியில் எடுத்து காட்டினார். ஆனால் தேவன் பிதாவாகிய தேவன் யெகோவா பரலோகத்திலிருந்து தம்மை பிரதிநிதித்துவமாய் ஆக்கும் போது அவர் மிகவும் சாந்தமானதும் சாதுவானதும் ஆகாயத்தில் பறக்கின்ற பறவைகளில் தாழ்மையானதுமான ஒன்றில் அவர் தம்மை பிரதிநிதித்துவமாய் காட்டினார். அதுதான் புறா. புறாவை காட்டிலும் சாதுவான வேறொரு பறவை கிடையாது. பறவைகளின் வாழ்க்கையும் வான விலங்குகளின் வாழ்க்கை பற்றியும் நான் கவனமாய் மனதை செலுத்தி ஆராய்ந்து படித்தேன். ஆகாயத்தில் பறக்கின்ற பறவைகள் எல்லாவற்றிலும் புறாவானது ஒரு வினோதமான பறவை. புறாவானது ஒரு நேசிக்கக்கூடியது. ஒரு புறா சாதுவானது. புறாவிற்கு பிச்சு கிடையாது. பறவை இனத்திலேயே பிச்சு இல்லாத பறவை இது ஒன்றேயாகும். அக்காரணத்தினால்தான் உங்களால் தானியமும் விதையும் இல்லாத எந்த இடத்திலும் புறாவை நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே பேழுக்குள்ளாக ஒரு புறா இருந்தது. வேதாகமத்தில் அநேக இடங்களில் புறா ஒரு எடுத்துக்காட்டாக கூறப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியின் அடையாள சின்னமாயிருக்கிறது. ஆட்டுக்குட்டியும் கூட வேதாகமத்தில் அநேக இடங்களில் கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படியே ஆதியாகமம் மட்டுமாய் பார்க்கலாம். அப்படியாய்தான் இருக்கிறது புறாவும். ஆதியாகம புத்தகத்தில் புறாவானது பேழைக்குள்ளாக பறவைகள் தங்குமிடத்தில் மற்ற ஆகாயத்து பறவைகளுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தது. அந்த பறவைகளில் ஒன்று காகமும். காகமானது இருக்கின்ற பறவைகளில் மிகவும் ஈனமானது. காகமும் ஜே பறவையுமே நம்மால் காணக்கூடிய மிகவும் ஈனமான பறவைகளாகும் என யூகிக்கிறேன். காகம் நீண்ட ஆயுசுள்ள பறவை. காகமானது சில சமயங்களில் 200 அல்லது 300 வருஷங்கள் உயிரோடு இருக்கும் என்று கூறப்படுகிறது. கிளியானது அதை காட்டிலும் அதிக வாழ்நாளை உடையதாயிருக்கிறது. ஆனால் புறா ஒன்றுதான் பிச்சு இல்லாத பறவையாயிருக்கிறது. ஒரு காகத்தினால் இங்கே உட்கார்ந்து கொண்டு மறித்த சடலத்தை புசிக்க முடியும். ஆனால் ஒரு புறாவை அந்த மறித்த சடலத்தின் பக்கத்தில் கூட எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதன் மூக்கில் படக்கூடிய அந்த துர்நாற்றத்தையே அவளால் தாங்க முடியாது. அது அவளை சுகவீனப்படுத்தும். அழுகின எதையும் கெட்டு போனதையும் அதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவைகளால் அதை தாங்க முடியாது. எனவே அதனால் அதை சாப்பிட முடியாது. அப்படி அவள் அதை சாப்பிட்டால் அது அந்த புறாவையே உடனேயே கொன்று போடும். ஏனென்றால் பிச்சிலிருந்து வயிற்றுக்குள்ளாக வடிந்தோடும் பித்த நீரே ஆகாரத்தை ஜீரணிக்க செய்கிறதாயிருக்கிறது. அங்கே பிச்சு இருந்து இந்த நீர் சுரக்கவில்லை என்றால் அப்பொழுது அது அந்த புறாவை கொன்று போடும். எனவே எங்கே சுத்தமாய் இருக்கிறதோ, ஏதாவது முழுமையாய் இருக்கிறதோ, அங்கேதான் உங்களால் எப்பொழுதும் புறாவை காண முடியும். காகமோ வித்தியாசமானதாயிருக்கிறது. ஒரு காகமானது அங்கேயுள்ள மறித்து போன சரீரத்தின் மேல் உட்கார்ந்து தனக்கு வேண்டிய மட்டுமாய் அதை புசித்துவிட்டு அப்படியே பறந்து போய் வயல்வெளியில் உட்கார்ந்து கோதுமையையும் புசிக்கும். ஆனால் புறாவினாலோ கோதுமையை புசித்துவிட்டு அங்கேயே இருந்து பறந்து போய் மறித்த சரீரத்தையும் அதனால் புசிக்க முடியாது. எனவே ஒரு மனிதன் மாய்மாலக்காரனாய் இருந்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களையும் நல்ல காரியங்களையும் கெட்ட காரியங்களையும் புசிக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனால் தவறான காரியங்களை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவனால் நல்ல காரியங்களில் இருந்து மட்டுமே புசிக்க முடியும். அதை கவனித்தீர்களா? நடனத்திற்கு போகக்கூடியவனும் மதுபானம் அருந்தக்கூடியவனும் வெளியே சென்று பாவத்தில் ஜீவிக்க கூடியவனுமான ஒருவன் திரும்பி சபைக்கு வந்து ஒரு பரிசுத்தமான சத்தமிடுவதற்கு ஈடாய் சத்தமிடுகின்றதை நீங்கள் காணும்போது அது என்னவாய் இருக்கிறது? அவன் ஒரு தோட்டியாயிருக்கிறான். அவனால் அழுகிற காரியங்களையும் நல்ல காரியங்களையும் இரண்டையும் புசிக்க முடியும். ஆனால் உண்மையான ஒரு கிறிஸ்தவனால் அப்படிப்பட்ட காரியங்களை இனி ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் மரணத்தினின்று ஜீவனுக்குள் சென்றிருக்கிறான். உடனேயே அது அவ்வளவாய் அவனை ஆக்கினைக்குள்ளாக்கிவிடும். அப்படிப்பட்டதான சிந்தனைகளே அப்படி ஆக்கும். அவன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அப்பால் நடந்து வெளியே போகும் அளவிற்கு அது அவனை ஆக்கினைக்குள்ளாக்கும். ஓ, என்ன ஒரு காட்சி! இப்பொழுது ஆட்டுக்குட்டியானது ஒரு சாதுவான சிறியவன். அதனால் தனக்குத்தானே உதவி செய்ய முடியாது. அது தன்னை தானே நம்பி ஜீவிக்க முடியாது. ஏனென்றால் அதனால் தனக்கே உதவி செய்து கொள்ள முடியாது. இங்கே சமீபத்தில் நான் ரோந்து சுற்றி கொண்டு வரும்போது ஒரு புல்வெளி வழியாய் கடந்து சென்றேன். நான் ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். மற்ற ஆடுகளெல்லாம் எப்படியோ அதை விட்டு விலகி போய்விட்டது. அது ஒரு சிறு கொத்து முள் கம்பியில் எப்படியோ சிக்கிக் கொண்டது. அந்த சிறு ஆட்டுக்குட்டியானது ரத்தம் கசிந்து கொண்டு கத்திக் கொண்டு அங்கேயே படுத்து கிடந்தது. நான் வந்து கொண்டிருந்த போது அங்கே உயர ஒரு ஆட்டு மந்தையை சுமார் ஒரு அரை மைல் தூரத்தில் உயர பார்த்தேன். அந்த ஆட்டுக்குட்டியே அங்கேயே இருந்தால் காகங்கள் வந்து அதன் கண்களை சீக்கிரத்தில் குத்தி போட்டிருக்கும். நாம் அதை அங்கிருந்து வெளியே எடுக்கவில்லை என்றால் அப்படியாகும். நான் அந்த ஆட்டுக்குட்டியை சிக்கலில் இருந்து வெளியே எடுத்து என் கைகளில் தூக்கிக் கொண்டேன். அது மறுக்கவே இல்லை. அது அப்படியே மிக அமைதலாக இருந்தது. நான் அதை என் கரங்களில் தூக்கிக் கொண்டேன். ஒருவேளை இதுதான் முதல் முறையாக ஒரு மனிதனின் கரம் அதன் மேல் பட்டிருக்கலாம். ஆனால் அது அவ்வளவு சாதுவாய் இருந்தது. அதை நடத்தி கொண்டு போக ஆயத்தமாய் இருந்தது. உதவியை பெற்றுக் கொள்ள அது ஆயத்தமாய் இருந்தது. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் நம்புகிறேன். மறுப்பு தெரிவிக்கவோ அல்லது திருப்பி உதைக்கவோ அல்லது கடிக்கவோ செய்யாமல் இருந்தது. ஆட்டுக்குட்டிகள் திருப்பி உதைக்காது, கடிக்கவும் செய்யாது. அவைகள் அப்படியே தங்களை தாழ்த்தும். இந்த சிறிய ஆட்டுக்குட்டியை நான் தூக்கி கொண்டு போய் மற்ற ஆடுகளோடு விட்டேன். சில நிமிஷங்களுக்குள் அதன் தாயார் அதனை கண்டுபிடித்தது. அது எவ்வளவு சந்தோஷமடைந்தது. இது தேவ ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஒரு பாவனையாய் இருக்கிறது! உங்களுக்கு தெரியும், ஆட்டை கொல்ல அவர்கள் எங்கே போவார்கள் என்று. அந்த கொலை செய்யும் இடத்திற்கு அந்த செம்மறி ஆட்டை வழிநடத்தி கொண்டு போகிறது என்ன என்று உங்களுக்கு தெரியும். அது ஒரு வெள்ளாடாயிருக்கிறது. ஆனால் அந்த வெள்ளாடு ஆடு வெட்டும் தொட்டியின் வெட்டப்படும் இடமட்டுமாய் வழிநடத்தும். அந்த வெள்ளாடு செம்மறியாடுகளை நடத்தி வெட்டப்படும் இடமட்டும் வந்து உடனே இடத்தை விட்டு தாண்டி ஓடிவிடும். ஆனாலோ வெள்ளாட்டை அவர்கள் வெட்டும் பொழுது அது பயங்கரமாக உதைத்துக் கொண்டு தாக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் பிசாசி செய்யும். தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் ஈனமான காரியம் மட்டும் நடத்தி கொண்டு போக முயற்சிப்பான். ஆனால் அவன் மறிக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது உண்மையாகவே உதைத்துக் கொண்டு கிளர்ச்சியை உண்டு பண்ணுவான். அந்த விதமாகத்தான் பிசாசு அதை செய்வான். அந்த விதமாகத்தான் சில சமயங்களில் சிறு வினோதமாய் காணப்படுகின்ற சிறு பெண்ணும் அல்லது சிறு பையனும் ஒரு பேக்கெட் சிகரெட்டுகள் அல்லது ஒரு பாட்டில் விஸ்கியை வைத்துக் கொண்டு ஒரு சிறு பெண்ணை, ஒரு ஆட்டுக்குட்டியை, யாரோ ஒருவருடைய குதிரையுடன் ஒரு தவறானதற்கு வழிநடத்தி கொண்டு போவான். ஓ, அதெல்லாம் பரவாயில்லை, சபை குறித்துதானே அந்த நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம், அதெல்லாம் ஒன்றுமில்லை என்பான். ஆனால் ஒரு சமயம் அந்த பழைய பையனை மரணம் தாக்கட்டும். ஓ, அவன் தேசம் முழுவதுமாய் பெரிய கூச்சலும் கொள்ளையும் விடுவான். அந்த விதமாகத்தான் பிசாசதை செய்கிறான். ஆனால் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியானது அவ்வளவு சாந்தமாய் இருப்பதனால் அதை நடத்தி கொண்டு போகலாம். அந்த காரணத்தினால் தான் தேவன் கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டியாயும் தம்மை ஒரு புறாவாகவும் ஒப்பிட்டு காட்டினார். யோர்தான் நதி கரையிலே இயேசுவுக்கு ஞானசாரம் கொடுத்த அந்த நாளன்று இதுவரை சம்பவித்திராத ஒரு மகத்தான காரியம் சரியாக அங்கே அந்த இடத்தில் சம்பவித்தது. எவ்வளவு அழகானது என்று கவனியுங்கள். செம்மறி ஆட்டுக்குட்டி பூமியின் மேல் உள்ள எல்லா சிருஷ்டிகளிலும் சாந்தமானது. புறா, ஆகாயத்து பறவைகள் அனைத்திலும் மிக சாந்தமானது. அந்த ஒரே விதத்தில் தான் இவை இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட முடியும். இந்த ஒரே விதத்தில் தான் புறாவினால் செம்மறி ஆட்டுக்குட்டியின் மேல் வந்து அமர முடியும். இப்பொழுது புறா கீழே இறங்கி வந்தபோது யோவான் இயேசுவை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். பின்னும் யோவான், நான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர்கள் மேல் தங்கினதை கண்டேன் என்றான். ஹல்லேலூயா! அங்கேதான் காரியம். புறாவும் செம்மறி ஆட்டுக்குட்டியும் அங்கே இணைந்து ஒன்று சேர்ந்தது. தேவனும் மனிதனும் ஒன்றாக இணைந்தது அப்போதுதான். பரலோகமும் பூமியும் ஒன்றையொன்று அணைத்துக் கொண்டது அப்போதுதான்.
அல்லேலூயா. தேவன் மாம்சமானது அப்போதுதான் மாம்சமானதை கொண்டு வந்து தேவன் ஆவியின் ரூபத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு மனுஷனாக ஆகி நமது மத்தியில் வாசம் செய்தது அப்பொழுதுதான். எல்லா நித்தியமும் ஒன்றையொன்று கட்டி தழுவி கொண்டது அப்பொழுதுதான். விழுந்து போன ஆதாமின் ஜனங்களும் யெகோவா தேவனும் தூதர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டது அப்பொழுதுதான். தேவனும் மனிதனும் ஒன்றாக ஆனது அப்பொழுதுதான். அந்த மகத்தான ஞாபகத்த நாளன்றுதான் யோவான் இயேசுவுக்கு ஞானசானம் கொடுத்தான். இப்பொழுது அது ஒரு ஓநாயாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த இனிமையான புறாவின் சத்தம் அந்த ஓநாயின் பக்கத்தில் தரித்திருக்க முடியாது போயிருக்கும். வயதான மணி புறாக்கள் அங்கே உட்கார்ந்து சிறிது நேரம் கூவுவதை பொழுது போன நேரத்தில் கேட்பதை காட்டிலும் அதிக அழகானது வேறென்ன இருக்கக்கூடும்? நான் என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் இழந்து போன பின்னர் நான் என்ன செய்கிறேன் என்று ஒருவரும் அறிந்து கொள்ள நான் அனுமதிக்கவில்லை. நான் என்னுடைய பழைய மோட்டார் வண்டியில் ஏறிக்கொண்டு வீதியினூடாக அங்கே சென்று ராட்னெட் ரிட்ஜ் என்ற கல்லறை பூமிக்கு செல்வேன். அங்கே ஒரு மரத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த கல்லறையை பார்த்துக் கொண்டே இருப்பேன். என்னால் அதை விட்டுவிடவே முடியவில்லை. இனிமேல் என்னால் தாங்க முடியாதது போலும் என்ற அளவிற்கு வந்துவிட்டது. என்னுடைய 8 மாத குழந்தை அங்கேதான் வைக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். எப்படி வழக்கமாக அவளுடைய சிறிய கரங்களை பிடித்து என்னை தொடும்படி நீட்டுவாள். நான் என்னுடைய ஹார்னை அடிப்பேன், அப்பொழுது ஏதாவது செய்வேன். அதற்கு அவள் என்று கூறிக்கொண்டு அவளுடைய சிறிய கரத்தை என்னிடமாய் நீட்டுவாள். நான் ஒரு மரத்தின் பக்கமாக விசேஷமாக சாயங்கால வேளையான போது உட்கார்ந்திருப்பேன். அங்கே ஒரு வயதான புறா வந்து புதரிலே உட்கார்ந்து கூவ துவங்கும். ஓ என்னே, ஒரு கால் அது என்னுடைய குழந்தையின் அழிவில்லாத ஆத்மாவாக வந்து என்னிடத்தில் பேச முயற்சிக்க வந்திருக்குமோ என்று வியந்ததுண்டு. அந்த புறாவின் கூவுதலை காட்டிலும் இனிமையானது வேறொன்றுமில்லை. அவள் எப்படியாய் நேசிக்கிறாள், அவள் நற்செய்தி கொண்டு வருகிறாள், அவள் எப்படியாய் சமாதானம் செய்ய முயற்சிக்கிறாள். விடிய காலையிலே எழும்பி அந்த அடர்த்தியான செடிகள் என்றே போகும். அதற்கு மிக அருகில் நான் ஜீவிக்கிறேன். அதை கேட்பது எவ்வளவு ஒரு சமாதானமாக இருந்தது. அந்த மகத்தான உயரமான மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு அந்த புறாக்கள் ஒன்று கொண்டு கூவிக்கொண்டிருக்கும். அந்த நாள் சகோதரன் காக்சவுளின் வீட்டில் ஒரு வயதான தாய்புறா 2 புறா குஞ்சுகளுடன் இருந்தது. பூனைகள் அவைகளை பிடிக்காதபடி கட்டிடத்தின் உச்சியின் மேல் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தன. அந்த வயதான தாய்புறா அவைகளுக்கு ஊட்டினது. பின்னர் அவள் கீழே வந்து அவைகளை வரச் செய்து அங்கிருந்து மரத்துக்கு ஏறச் செய்தது. அங்கே அவைகள் தங்கள் கழுத்துக்களை ஒன்றன் மேல் ஒன்று வைத்துக் கொண்டு கூவிக்கொண்டு நாள் முழுவதுமாய் அன்பு பாராட்டிக் கொண்டு இருக்கும் அந்த 2 சாதுவான புறா குஞ்சுகள். புறாவானது அவ்வளவு நேசிக்கும் பறவையாகும். புறாவான அந்த தேவன் அவருடைய மனித வர்க்கத்தோடு எப்படியாய் அன்பு பாராட்ட விரும்புகிறார் என்பதை சிந்தித்து பார்த்தேன். தேவன் நேசிக்கப்பட விரும்புகிறார். தேவன் உங்களை நேசிக்க விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவாராக. பின்னர் தேவன் அன்பு கூற விரும்பி நேசிக்கத்தக்கதாக ஏதாவது காரியத்தை அவர் செய்ய வேண்டியதா இருந்தது. அவரை போன்றே சாந்தமான ஏதோ ஒன்றை அவர் உண்டு பண்ண வேண்டியதா இருந்தது. நேசிக்கத்தக்கதாக ஏதோ ஒன்றை அவர் செய்ய வேண்டியதா இருந்தது. அவருடைய சொந்த சுவாபத்தை உடைய ஏதோ ஒன்றை அவர் உண்டாக்க வேண்டியதா இருந்தது. உங்களுடைய சொந்த சுவாபமாக இல்லாத எந்த ஒன்றையும் உங்களால் நேசிக்க முடியாது. நேசிப்பது நேசத்தோடு இணைய வேண்டும். ஒரு புருஷனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நேசித்தால் மட்டுமே அவர்களால் ஒரு தரத்தை உண்டாக்க முடியும். அவர்கள் எப்போதாவது ஒரு தரத்தை உண்டு பண்ணி இருப்பார்களே ஆனால் குடும்பம் ஒருவரை ஒருவர் நேசித்தால் ஒழியாது ஆகாது. நேசிப்பதற்கு ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் எல்லாவிடத்தையும் தேடி நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒருவரை உங்களுடைய மனைவியாய் இருக்கும்படி ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறீர்கள். அவள் தான் நேசிக்கும்படியாய் ஒரு புருஷனை தேடி கண்டுபிடிக்கிறாள். தேவன் தாம் நேசிக்கும்படியாக ஒரு ஆத்மாவை தேடி கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆகையினால் அவர் சாதுவான புறாவாகவும் ஒரு சாதுவான செம்மறியாட்டு குட்டியாகவும் தம்மை இங்கே பூமியின் மேல் பிரதிநிதித்துவமாய் காட்டினார். ஆட்டுக்குட்டியானது எப்பொழுதாவது ஒரு நிமிடத்திற்கு சீருகிற ஓநாயின் சுவாபத்தை எடுத்திருந்தால் அந்த புறாவானது உடனேயே பறக்க துவங்கி அவள் திரும்பி போயிருப்பாள். ஆனால் செம்மறியாட்டு குட்டிக்கோ தனக்கு சொந்தமான எந்த மகத்தான சிந்தையும் கிடையாது. ஆட்டுக்குட்டியிடத்தில் ஒரு காரியம், அது காணாமற் போனால் நம்பிக்கை இல்லாத நிலையில் இழக்கப்பட்டதாகும். ஒரு செம்மறியாட்டினால் திரும்பி வர வழி தெரியாது. அதனால் தான் வெள்ளாடு அதை அதன் மரணத்திற்கு வழி நடத்துகிறது. காணாமற் போன ஒரு செம்மறியாட்டிற்கு வழி அறிந்து திரும்பி வர முடியாது. அந்த காரணத்தினால்தான் தேவன் நம்மை செம்மறி ஆடுகளுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். நாம் காணாமற் போகும்போது நாம் இழக்கப்பட்டாயிற்று. நாமாகவே நம்மால் வழியை கண்டுபிடிப்பதற்கு வழியே இல்லை. அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதென்னவென்றால் மந்தையின் மேய்ப்பனுக்கு நம்மை நாமே தாழ்த்துவோமாக. அவர் நடத்துதலை செய்வார். இப்பொழுது இந்த செம்மறி ஆட்டுக்குட்டியையும் புறாவையும் நான் ஒன்று சேர்த்து காண்கையிலே அவர்கள் ஒன்றாக ஆக்கப்படுவார்கள். அப்படியானால் தேவகுமாரனாகிய செம்மராட்டு குட்டியை புறாவானது எப்படி வழிநடத்தினது என்பதை கவனியுங்கள். கொல்லப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தும் எவ்வளவு சாந்தமாய் அவர் இருந்தார். தானாகவே எதையும் செய்ய முயற்சிக்கவும் தானே தன் தேவையை பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறவராயும் எப்பொழுதும் இராமல் அவர் அவ்வளவு சாந்தமாயிருந்தார். பிதாவானவர் முதலில் எனக்கு காட்டாமல் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன், பிதா எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்று அவர் கூறினார். செம்மறியாட்டில் இன்னொரு காரியம் என்னவென்றால் செம்மறியாடு அதன் உரிமைகளை ஒப்புவிக்க ஆயத்தமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் செம்மறியாடாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய உரிமைகளை ஒப்புக் கொடுக்கவும் நம்முடைய உரிமைகளை இழக்கவும் நாம் அநேக நேரங்களில் விரும்புவதில்லை. அநேகர் எனக்கு உரிமைகள் இருக்கிறது சகோதரன் பிரண்ணம் என்று கூறுகிறீர்கள். அது உண்மைதான். ஆனால் உங்களுடைய உரிமைகளை இழக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? தேவன் உங்களை நடத்தும்படியாக உங்களுடைய உரிமைகளை இழக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? பெரும்பான்மையிலே இன்றைக்கு சபைகளிடத்தில் இருக்கின்ற காரியம் இதுதான். அதுதான் தேவாட்டு குட்டியின் சாந்த குணம். நாம் செம்மறியாட்டு குட்டிகளாய் இருக்க வேண்டியவர்கள் செம்மறியாட்டு குட்டியை தவிர மற்றெல்லா காரியமுமாய் இருக்கிறோம். நமக்கு அந்த விதமான நடத்தை உண்டாகும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு பறந்து போய் விடுகிறதற்கு காரணம் அதுதான். தேவனுடைய ஆட்டுக்குட்டியானது துவக்கத்திலே ஒரு ஓநாயை போன்று சீறியிருந்தால் அல்லது சாந்தமான புறா அனுமதிக்க கூடியதற்கு முரணாக எந்த காரியத்தையாவது செய்திருந்தால் புறாவானது பறந்து போயிருக்கும். ஒரு நிமிஷத்தில் புறா பறந்து போயிருக்கும். அந்த காரணத்தினால்தான் நாம் இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்த சபைகளுக்கு என்ன நேர்ந்தது என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். அது ஏனென்றால் நாம் ஒரு வித்தியாசமான சுவாபத்தை எடுத்துக்கொண்டோம். எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு வேண்டும், எதை செய்வது சரி என்று எங்களுக்கு தெரியுதோ நாங்கள் அதையே செய்ய போகிறோம் என்ற ஒரு சுவாபத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். நாம் அகன்று உள்ளவர்களாகிறோம், நாம் விரோதமாகி விடுகிறோம், நாம் அலட்சியம் உள்ளவர்களாகி விடுகிறோம். கோபம் நமக்குள்ளாக வர நாம் அனுமதிக்கிறோம், சுயநலம் நமக்குள்ளாக வர நாம் அனுமதிக்கிறோம். ஒரு செம்மறி ஆடானது அதற்கான நேரம் வரும்பொழுது அது தன்னுடைய சொந்த ரோமத்தை தானே உண்டு பண்ணிக் கொள்கிறது. அதுதான் அதனுடைய உரிமை. அதனுடைய ரோமம் அதற்கு சொந்தமானது. ஆனால் அவர்கள் செம்மறி ஆட்டை தூக்கி கல்லின் மேல் கிடத்தி அதன் காலை கட்டி போடுகிறார்கள். அது உதைக்கிறதில்லை, எந்த சத்தமும் இடுகிறதில்லை. நீங்கள் அவனுக்கு இருக்கும் உரிமைகள் எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து பறித்து விடுகிறீர்கள். ஏனென்றால் அது ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி. அதனால் வேறொன்று செய்ய முடியாத காரணம் என்னவென்றால் அது அதனுடைய சுவாபமாயிருக்கிறது. ஆனால் ஒரு சமயம் ஒரு கிறிஸ்தவனின் பாதையின் குறுக்கிட்டால் அவன் ஒரு செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். ஒரு முறை அவனை குறுக்கிட்டால் அவன் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய சபைகள் அவைகள் இருக்கின்ற நிலைமையில் இருக்கிறது. நாம் நம்மை தேவனுடைய செம்மறியாட்டு குட்டி என்று அழைத்துக் கொண்டோம். ஸ்திரீகளும் புருஷர்களும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய செம்மறியாட்டு குட்டியாய் இராமல் மற்ற எல்லாமுமாய் நடக்க தொடங்கிவிட்டோம். குட்டையான தலைமயிரும் அரைக்காச்சட்டையும் தலைமயிரெல்லாம் சுருள் விட்டுக் கொண்டும் வீதியில் அவர்கள் போகின்றதை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய கூலி கொடுத்தாலும் ஆள் கிடைக்காது. அப்படி இருந்தும் சபையானது ஏன் இந்த நிலையில் இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? ஏனென்றால் தாழ்மையும் சாந்தத்திற்கும் பதிலாக நீங்கள் ஒரு ஓநாய் அல்லது ஒரு வெள்ளாட்டின் சுவாபத்தை எடுத்துக் கொண்டீர்கள். அது என்னுடைய சாக்கியம் சகோதரன் பிரண்ணாம் என்று கூறுகிறீர்கள். அது உங்களுடைய சாக்கியம் என்று நான் அறிவேன். மயர் கத்தரிக்கிறவன் மயிரை கத்தரிக்கிறான். மயர் கத்தரிக்கிறவன் மயிரை கத்தரித்துக் கொண்டிருக்கும் வரைக்கும் எனக்கென்று ஒரு உரிமை இல்லையா? அது உண்மை, அது உங்களுடைய அமெரிக்க உரிமை. ஆனால் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக இருக்க நீங்கள் அதை விட்டுக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஸ்திரீகளாகிய உங்களை தான் சில காலத்துக்கு முன்னர் இந்த விடமாக நீங்கள் வீதியில் போவீர்களானால் இன்றைக்கு ஸ்திரீகள் குடித்து இருக்கின்ற விதமானது பார்ப்பதற்கு ஜெயிலி பரிகாசமாக இருக்கிறது. நான் மெத்தடிஸ்டுகள் பிரஸ்பிட்டியன்களை குறித்து பேசவில்லை, பரிசுத்த கூட்டத்தை சார்ந்த ஸ்திரீகளாகிய உங்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். வீதியினூடாக போங்கள். அது என்னுடைய காரில் எனக்கு முன்பாக ஒரு சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கும். யாரோ ஒருவரிடத்தில், பில்லி உனக்கு தெரியுமா, அது ஒரு கத்தோலிக்க சின்னம் என்று கூறினார். நான் சொன்னேன், கத்தோலிக்கர்கள் சிலுவையின் மேல் முக்கியத்துவம் கொடுத்தது எப்போது? ஒருபோதும் இல்லை. அது கத்தோலிக்க விசுவாசத்தின் அடையாளம் அல்ல, அது கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடையாளமாயிருக்கிறது. கத்தோலிக்க விசுவாசமானது ஏதோ ஒரு சிறிய மரித்த பரிசுத்தவான் அல்லது மரியாள் அல்லது ஏதோ மறித்து போன நபரை தான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். மறித்து போனவர்களை நாம் ஆராதிப்பதில்லை. பரிசுத்த சிசிலியாவையும் மற்ற வித்தியாசமான பரிசுத்தவன்களையும் நாம் தொழுது கொள்வதில்லை. மறித்து போனவர்களின் ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் ஒரு உயர்வடிவான அமைப்பாகும், அதுவே கத்தோலிக்கேசம். மறித்து மீண்டும் எழுந்தவருக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறது. நான் அந்த சிலுவையை அங்கு வைக்கிறேன். வீதியை நோக்கி பார்த்து 25 அல்லது 30 வருடங்களுக்கு முன்னர் நான் ஏழைக்குறைய குருடனாக இருந்தபோது கர்த்தரிடத்தில் நான் வாக்கு பண்ணியிருந்தேன், அதாவது நீர் என்னுடைய கண்களை குணமாக்குவீரானால் நான் சரியான காரியத்தையே பார்ப்பேன் என்று நான் கூறியிருந்தேன். நீங்கள் எந்த பக்கம் நோக்கி பார்த்தாலும் அது தேவபக்தி இல்லாததாயும், ஸ்திரீகள் அரை ஆடை அணிந்தவர்களாயும், முற்றங்களிலும் எங்கு பார்த்தாலும் ஸ்திரீகள் நிர்வாணமாய் படுத்து கிடக்கிறார்கள். அங்கமெங்கும் பார்ப்பதற்கு பதிலாக நான் சிலுவையை நோக்கி பார்த்து கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து என்னுடைய தலையை திருப்பிக் கொண்டு அது பிசாசினால் ஆனது என்று கூறுவேன். அல்லேலூயா. அங்கே ஜனங்களே, அது பிரஸ்பிடேரியன் கத்தோலிக் என்று கூறாதேயுங்கள், அது பெண்டேகோஸ்துகள். ஆமேன். நீங்கள் கூறுகிற சகோதரன் பிரண்ணாம், எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று, அது சரியே. ஆனால் நீங்கள் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக இருந்தால் உங்களுடைய உரிமைகளை மறுத்து விடுவீர்கள். அவிதமாக நீங்கள் நடந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவராகிய அந்த சாந்தமான புறாவானது அங்கே இருந்து பறந்து போய்விடும். உன்னோடு கூட சேர்ந்து அவள் அவமானம் அடைய மாட்டாள். இல்லை இல்லை, நீங்கள் அவிதமாக நடந்து கொண்டு பரிசுத்த ஆவியை உடையவளாய் இருக்கலாம் என்று ஒருபோதும் நினையாதேயுங்கள். உங்களால் அதை செய்ய முடியாது. வேதம் அந்த விதமாக கூறுகின்றது. நீங்கள் உங்களுடையவைகளை இழந்துவிட வேண்டும். மற்ற சிறிகள் எல்லாம் அதை செய்கிறார்களே என்று கூறலாம். ஏழையான சிறிய எலும்பில்லாத பெண்மையான காரியங்களே, மனிதனே, உங்களுடைய ஸ்திரீகள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அனுமதிக்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அது காட்டுகிறது. அதன் காரணமாகத்தான் நீங்கள் கூறிக்கொள்வது போன்று பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாயிருக்கிறீர்கள். இல்லை என்றால் உங்களுடன் ஜீவிக்கும் காலவரைக்கும் அவள் ஒரு மரியாதை உள்ள சீமாட்டியை போன்று நடந்து கொள்ளும்படி செய்திருப்பாய். ஆமேன். அது பழங்காலத்து போன்ற வெட்டுகின்றதாய் தோன்றலாம், ஆனால் இன்றைக்கு சபைக்கு தேவையானது அதுதான். ஒரு பழைய மாதிரியான பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டு தொங்கிக் கொண்டு காய்ந்து போய் பரிசுத்த ஆவியினால் மேடு பள்ளங்கள் எல்லாம் சரியாக்கப்பட்ட அனுபவம் தேவையாயிருக்கிறது. நிச்சயமாக இந்த உலகம் என்ன ஒரு நிலைமைக்குள் ஆகிவிட்டது. எப்படியா இவர்கள் வீதியிலே சென்று இன்றவனமாய் ஜீவிக்கிறார்கள்? எப்படி உங்களால் சபைக்கு போகாமல் புதன்கிழமை இரவில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது? டேவிட் கிராக்கெட் அவர்களை பற்றின எல்லா காரியங்களையும் இந்த தேசத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் அறிந்திருக்க நீங்கள் அதை அறியாதிருக்கிறது எப்படி? அந்த அசுத்தமான பொய், 3 வயதில் அவன் ஒரு கரடியை கொன்றான் என்பது உங்களுக்கு தெரியும். அது ஒரு பொய் என்று. ஆனால் உங்களுடைய தலை அப்படிப்பட்டதான காரியங்களால் இறைந்திருக்கும்படியாய் எப்படி அனுமதிக்கிறீர்கள்? ஆனால் அங்கே 100% கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த உலகமானது அவ்வளவாய் கெட்டு போயிருக்கிறது. இந்த தேசம் அவ்வளவு பரிகசிக்கத்தக்கதாய் தேவனை விட்டு அவ்வளவாய் விலகி போய் பரிசுத்த ஆவியை மறுக்கிறது. ஓ, நீங்கள் கூறலாம், நான் சபைக்கு போகிறேன், சத்தமிடுகிறேன் என்று. நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் அந்த சாந்தமான தேவ ஆட்டுக்குட்டி உங்களுடைய இருதயத்தில் வந்து அமர்ந்து உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் சுத்தம் பண்ணும்படி செய்து உங்களை முற்றிலுமாய் ஒரு வித்தியாசமான மனிதனை போன்று நடக்கும்படி செய்யுமட்டாய். கிறிஸ்தவத்தை போன்று நீங்கள் செய்வதில் அது உங்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் கொண்டு வராது. நீங்கள் அதை உடையவளாய் இருக்க வேண்டும். ஆமேன். சமீபத்தில் ஒரு வியாதியாயிருந்த ஒரு மனிதனை சந்திக்கும்படியாய் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மாள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது தலையில் தொப்பி தொங்கினவாறு இருக்க ஒரு சிறு ஆஸ்வால்ட் உள்ளே வந்து, மா, சாப்பாடு ஆயத்தமாயிருக்கிறதா என்றான். அதற்கு அவள், தேனே, இக்காலையில் ஆகாரம் சமைத்து வைக்க எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. நான் உனக்கு சாண்ட்விச் பண்ணி தருகிறேன், அங்கே சில ஆரஞ்சு பழங்கள் இருக்கிறது என்றாள். அவன் அது மட்டுமாய் நடந்து போய் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து கடித்து அதை அப்படியே வேகமாக தூக்கி சுவற்றில் எரிந்தான். சுவற்றில் இருந்து அப்படியே பழச்சாறு வழிந்தோடியது. இந்த வீட்டிலே எனக்கு இதுதான் கிடைக்கும் என்றால் அப்போது நான் வெளியே போகிறேன் ஆண்டவரமாய் கூறினான். ஓ தேவனே, ஒரு 5 நிமிடத்திற்கு அவன் என்னுடைய பிள்ளையா இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். முதுகுதோல் உரிக்கப்பட்டதென்று அவன் அறிந்திராதபடியாய் அவனுடைய முதுகுதோலை அப்படியே உரித்தெடுத்திருப்பேன். ஆனால் அவர்களோ அங்கே உட்கார்ந்து கொண்டு பரிதாபப்பட்டுக் கொண்டும் கொஞ்சிக் கொண்டும் இருந்தார்கள். அவனுக்கு தேவையாக இருந்ததெல்லாம் பழமையான தோலுரியும் பெறும்படிதான். நமக்கு அதுதான் தேவை. மீண்டும் பழைய மாதிரியான வீடுகள். பிரசங்க பீடத்தில் பின்னே நின்று சத்தியத்தை பிரசங்கித்து எந்த இடத்தில் இதை வைக்க வேண்டுமோ அங்கே அதை வைக்கக்கூடியவர்களே நமக்கு தேவையா இருக்கிறது. ஆமேன், அது உண்மை. ஓ என்னே, குட்டி மேரி என்ன செய்தாள் என்றால் காலை தரையில் உதைத்து அந்த சிறிய மூக்கை உயரே நீட்டி மேக்ஸ் ஃபேக்டரின் சாயம் பூசப்பட்ட ரோஜா நிற உதடுகளை அப்படியே கோணலாக்கி ஆகாயத்தை நோக்கினவாறு தலையை மேலாக தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றாள். என்ன ஒரு அவமானம்! பிள்ளைகள் எவ்வளவு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அப்படியாகத்தான் இருப்பார்கள் என்று வேத வாக்கியங்கள் கூறுகிறது. அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்கள் எப்படி செய்வார்கள், இன்றைக்கு உலகில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்று கூறுகிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர், 50 வருடங்களுக்கு முன்னர் லாஸ் ஏஞ்சலஸில் நடந்த பெந்தேகோஸ்தே கூட்டம் ஒன்றில் முதன் முதலாக அமெரிக்காவில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதை முன்னிட்டு இந்த வருஷம் பழைய அசுசா வீதியில் நடக்க இருக்கும் கூட்டத்திற்கு ஒரு சில நாட்கள் நான் போயிருக்கிறேன். ஜனங்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது முதல் முதலாக அந்த ஸ்தலத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். கிறிஸ்து அந்த ஜனங்கள் மத்தியில் கீழே வந்து இறங்கின போது அவர்கள் அவ்வளவு சாந்தமாய் அவ்வளவு குழப்பமில்லாமல் அமைதியாயிருந்தார்கள். அவர்கள் தெய்வ பக்தி உள்ள ஜீவியம் ஜீவித்தார்கள். அவர்கள் தியாகமான ஜீவியம் ஜீவித்தார்கள். அவர்கள் விட்டுவிட ஆயத்தமாய் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட ஆயத்தமாய் இருந்தார்கள். ஜனங்கள் என்ன சொல்லுகிறார் என்பது குறித்து கவலைப்படாதிருந்தார்கள். அவர்கள் பழைய விதமாக இருந்தார்கள். அவர்களை பைத்தியம் என்று கூறினாலும் சரி, அல்லது அதை குறித்து என்ன, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட ஆயத்தமாய் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கோ, ஓ என்ன, அவர்கள் ஒரு அழகு சாதன பெட்டியுடன். ஏன்? அது ஒரு அவமானம். பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். ஓ நீங்கள் சொல்லலாம், ஆனால் நான் அந்நிய பாஷைகளில் பேசினேனே என்று. ஆம், பிசாசும் கூட பேசுகிறது. ஓ நான் சத்தமிட்டேனே என்றேன், பிசாசும் கூட சத்தமிடுகிறது. அன்பை தவிர தேவனிடத்தில் இருக்கின்ற மற்ற எல்லா காரியங்களையும் பிசாசினால் போலியாய் செய்ய முடியும். அவனால் அன்பை மட்டும் போலியாய் செய்ய முடியாது. ஆம், பின்னர் நீங்கள் முதலாவது அறிய வேண்டிய காரியம், அந்த காரியங்களை நீங்கள் செய்ய துவங்கிய பொழுது நீங்கள் உங்கள் வைராக்கியத்தை குறைத்து நீங்கள் விட்டுக் கொடுக்க துவங்குகிறீர்கள். பின்னர் சபைக்கு சிறிய காரியங்கள் உண்டாகிறது, அவர்களுக்குள் பிளவுகள் உண்டாகின்றது. இந்த ஒருவன் உங்களுக்கு தெரியுமா, போதகர் இருக்கிறாரே அவர் இன்னார் இன்னார், அல்லது டீக்கன் இருக்கிறாரே அவர் இன்னார் இன்னார் என்று கூறுகிறான். முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதற்கு செவி கொடுத்தீர்கள். உங்களை வழிநடத்தி, உங்களுக்கு வழிகாட்டி, உங்களை நேசித்து, உங்களை ஆசீர்வதித்த தேவனுடைய புறாவிற்கு, பரிசுத்த ஆவிக்கு, சாந்தமான புறாவுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் பிசாசுக்கு செவி கொடுக்க துவங்கி ஒரு சீரலை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் உங்களுக்கு அவ்வளவு தொல்லைகள் இருக்கிறது.
முதல் முறையாக உங்களுக்கு அந்த கோப வலிப்புகளில் ஒன்று வரட்டும், அந்த புறா உடனே பறந்து போய்விடும். அது சரியே, அவளால் அதை தாங்க முடியாது. அவளுடைய சுவாவும் வித்தியாசமானது. ஓ, அவளால் அதை எல்லாம் தாங்க முடியாது. உன்னுடைய அண்டை வீட்டானை குறித்து பேசிக் கொண்டிரு, அவளால் அதை தாங்க முடியாது. அவளால் அதையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. அவள் உடனே கிளம்பி பறந்து போய்விடுவாள். அதற்கு மேல் அவளால் அதை தாங்க முடியாது. புறாவானது சாந்தமானது, புறாவானது சாதுவானது. அதே விதமானதொரு சுவாபம் இல்லாத ஒன்றை அதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. புருஷனோ ஸ்திரீயோ, தேவனால் உங்களை ஒரு வித்தியாசமான சாபம் உள்ளவர்களாக ஆக்க முடியும். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சுவாபத்தை அவரால் கொடுக்க முடியும். சரி சகோதரன் பிரண்ணாம், அதை குறித்து நாம் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கூறலாம். மீண்டும் ஒரு செம்மறியாட்டு குட்டியாய் ஆகலாம். இரண்டு பிராணிகளால் மட்டுமே எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியும். அது புறாவும் செம்மறியாட்டு குட்டியுமே ஆகும். ஒரு செம்மறியாட்டு குட்டியை தவிர வேறு எதனெண்டைக்கும் புறாவானது போகவே போகாது. நீங்கள் ஒரு வெள்ளாளாய் ஆகியிருந்தால் அந்த பழைய வெள்ளாட்டின் ஆவியை உங்களுக்குள்ளிருந்து அப்புறப்படுத்துங்கள். அது சரியே. நீங்கள் வேற ஏதோவாக ஆகியிருந்தால் அதை உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு பிதற்றுபவராக ஆக துவங்கினால் அதை அப்புறப்படுத்துங்கள். இங்கே ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் பிரசங்கித்தேன். அங்கே அப்பொழுது 1000 பேர்கள் இருந்தார்கள். நான் ஒரு பீடத்து அழைப்பை விடுத்தேன். பாவத்தின் ஆதிக்கு முழுவதையுமே நான் பிரசங்கத்தில் கூறிவிட்டேன் என்று கருதினேன். என்னால் அதை குறித்து சிந்திக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பிரசங்கித்தேன். அன்றிரவு கூட்டம் முடிந்த பின்னர் ஒரு மிக விவேகமுள்ள சிறிய ஸ்திரீ என் அருகே நடந்து வந்து, சகோதரன் பிரண்ணம், நீர் என்னை இன்றிரவு பிரசங்கத்தில் தொடாததினால் நான் நிச்சயமாய் சந்தோஷமாயிருக்கிறேன் என்றாள். அவள் ஒரு உண்மையான கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நீர் உம்முடைய பிரசங்கத்தில் என்னை தொடவே இல்லை என்றாள். நான் சொன்னேன், சீமாட்டியே, அதை கேட்பதற்கு நான் நிச்சயமாய் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறீர்கள் என்று அவள் அப்படியே கடந்து போய்விட்டாள். சற்று வயதான ஒரு அம்மாள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். உங்களுக்கு அந்த அம்மாளை தெரியுமா என்று நான் கேட்டேன். அவள் ஆம் என்றாள். அவள் ஒரு உண்மையான கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும் என்றேன். அதற்கு அவள், சகோதரன் பிரண்ணம், நீர் ஒரு காரியத்தை கூற தவறிவிட்டீர். அது வம்பு பேச்சு. அவள் இந்த தேசத்திலேயே முதன்மையான வம்பு பேச்சுக்காரி என்று கூறினாள். அங்கேதான் காரியம், அதுதான் விஷயம். பாருங்கள், ஆனால் நீங்கள் அந்த காரியங்களில் ஏதாவது ஒன்றண்டை வரும்போது ஒரு போதகன் அதை போதக பீடத்திலிருந்து குறிப்பிடுகிறானோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் அந்த மாம்சீகமான உலகத்தின் காரியங்களை கண்டு அவைகளோடு சகித்துக் கொண்டிருக்கும் வரைக்கும் நீங்கள் தேவரை பற்றி தூரமாக இருக்கிறீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருப்பார். அக்காரணத்தினால் தான் கூட்டங்கள் முன்பு இருந்தது போன்று இப்பொழுது இருப்பதில்லை. அந்த காரணத்தினால் தான் ஜெபக்கூடாரத்தில் இன்று காலையில் மரத்தூள் ஒற்றடி பாதை பிறக்கவே இல்லை. அந்த காரணத்தினால் தான் தேசத்தை சுற்றிலுமாய் அந்த மகத்தான கூடார கூட்டங்களே இருப்பதில்லை. ஏனென்றால் சாந்தமான தேவனுடைய புறாவை நாம் துக்கப்படுத்தி அனுப்பிவிட்டோம். அது உண்மை. நாம் அவ்வளவு அலட்சியமாய் இருக்குமட்டாய் அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். நாம் விரும்புகின்றபடியாய் இருக்க வேண்டும் என்று நாம் புற கூறி கொண்டு இருக்கமட்டாய் அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். செம்மறியாட்டு குட்டியானது ஒரு அமைதியான குட்டி. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் இருந்தார் என்று வேதம் கூறுகின்றது. அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. தன்னுடைய உரிமையை விரும்புகிற ஒரு நபர் அல்ல அவர். இல்லை ஐயா, அவருடைய உரிமையை இழக்க அவர் ஆயத்தமாயிருந்தார். அவர் சத்தமிடாதிருக்கும் செம்மறியாட்டு குட்டியாயிருந்தார். ஆனால் இன்றைக்கு என்னே, நம்முடைய வித்தியாசங்கள் இருக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவாய் விரும்புகிறோம். ஓ என்னே, நான் உங்களிடத்தில் கூறுகிறேன், யாராவது என்னிடத்தில் ஏதாவது காரியத்தை சொல்லி பார்க்கட்டுமே, நான் அப்படியே அங்கே அவனிடத்தில் போய் அவனை அப்படியே கிழித்து விடுவேன். நான் அவளை பார்க்கும் போது அந்த படைய மாய்மாலக்காரியிடம் அதை நான் கூறுவேன். நான் அவளை காணமட்டாய் சற்று காத்திரு, கர்த்தரை ஆசீர்வதி, அல்லேலூயா. புறா அப்படியே எழும்பி பறந்து போய்விடும். அது உண்மை. நீங்கள் அந்த விதமாய் உணரமிட்டாய் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு மேல் உங்களோடு இருக்க மாட்டார். அதை அப்படியே உங்களுடைய புத்தகத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒருபோதும் அது செய்யாது. அந்த விதமான ஒரு ஆவி இருக்குமிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கவே மாட்டார். அது ஒரு செம்மறியாட்டு குட்டியின் ஆவியாக, ஒரு சாதுவான ஆவியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனோடு கூட அது தங்கி இருக்காது. அதற்கு அங்கு உள்ளதெல்லாம் அவ்வளவுதான். அது ஒரு சாந்தமான சாதுவான பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்ட ஒன்றாய் இல்லாது இருக்குமானால் அது அங்கே தங்கி இருக்காது. அப்படி ஏதாவது காரியம் எழும்பி வந்தால் அதை அது கவனிக்கவும் கூட செய்யாது. அது பாட்டிற்கு போய்கொண்டே இருக்கும். புரிகின்றதா? அது விலகி திரும்புகின்ற அந்த நிமிஷத்திலேயே, நீங்கள் விலகி திரும்புகிற அந்த நிமிஷமே உங்களுக்கு தெரியும், அது பறந்து போய்விடும். உங்களுக்கு தெரியும், முதல் பாவமானது ஒரு நபர் சற்று லேசாக விலகி திரும்பினதிலிருந்து துவங்கினது என்று. உங்களுக்கு தெரியுமா? வேதாகமம் அந்த விதமாகத்தான் கூறுகிறது. சாத்தான் கூறுகின்றதை கேட்கும்படியாக ஏவாள் ஒரு நிமிஷம் சற்றே திரும்பினாள். அவள் அதை அப்படியே உண்மை என்று நினைக்கும் அளவிற்கு அவன் அதை அழகாய் உருவகப்படுத்தி காட்டினான். அவள் அவனுக்கு செவி கொடுத்தாள். நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிசாசு விரும்புகிற ஒரே ஒரு காரியம், ஒரு சில நிமிஷங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கமாக விலகி திரும்ப வேண்டும் என்பதுதான். உடனே அவனால் ஒரு காட்சியை வரைந்து உருவகப்படுத்தி, இப்பொழுது இங்கே பாருங்கள், சகோதரனே உனக்கு தெரியும், சகோதரியே உனக்கு தெரியும், அவர்கள் சரியான விதமான ஜனங்களாய் இருந்திருந்தால் அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் இதை சரியாக இங்கே செய்திருந்தால் உங்களுக்கு தெரியும் என்று கூறுவான். உங்களுக்கு அது உண்மையான சத்தியம் என்று ஆகும் அளவிற்கு அவனால் அதை அவ்வளவு தத்துரூபமாய் ஆக்க முடியும். சரிதானே? ஆனால் நினைவிருக்கட்டும், அது பிசாசாய் இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாய் இருந்தாலும் சரி, பாவத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு குனிந்து போயிருந்தாலும் சரி, அது எனக்கு அக்கறை இல்லை. உங்களுடைய கரத்தை அவன் மேல் போட்டு தேவனுடைய அன்பை கொண்டு அவர்களை தூக்கிவிடு. உளையான சேற்றிலிருந்து தேவனுடைய புறா உங்களை தூக்கி எடுத்த போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அது உன்னுடைய வேலையாக இருக்கிறது என்னுடைய நண்பனே. ஒரு சிறு துளி அன்புக்காக இந்த உலகம் இன்றைக்கு மறித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிராணியையும் கூட நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த சிறிய பிராணியும் அது ஒரு சாந்தமான செம்மறியாட்டு குட்டி. ஏனென்றால் அவர் வையவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். அவர் தூஷித்துக் கொண்டு தொடர்ந்து போகவில்லை. வீண் சந்தடி செய்து கொண்டும் மனம் நொந்து கொண்டும் அவர் தொடர்ந்து போகவில்லை. அவர் அப்படி செய்யவே இல்லை. அவர் வையப்பட்ட போது அவர் திரும்பி வையவில்லை. அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆனால் யாராவது ஏதாவது காரியத்தை உங்களுக்கோ அல்லது எனக்கோ செய்யும்படியாய் அனுமதியுங்கள். ஓ என்னே, கன்னி வெடியை சாப்பிடுகிற ஒரு தேரையை போன்று நாம் வெடிப்போம். ஒரு வயதான கூஸ்வாத்தை போன்று கோபத்தோடு சத்தமிட்டு, நான் இப்பொழுதே கூறுகிறேன், ஆண்டவனாக மீண்டும் என் காலம் இடித்தால் நான் திரும்பவும் அந்த பழைய சபைக்கு போகவே மாட்டேன். இல்லையா, தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. அல்லேலூயா. நசரேயர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். யாத்திரிக பரிசுத்தர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இனி நான் அதை செய்ய வேண்டி இருக்காது. ஓ புறாவானது பறந்து போய்விட்டது. உங்களுக்கு என்ன பற்றி தெரியுமா? அந்த பழைய மாய்மாலக்காரன் சபைக்கு போகிறான் என்றால் நான் மீண்டும் அங்கே போக மாட்டேன். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்டதான காரியம் உன்னில் எழும்பும் போது, அந்த பழைய சீரும் ஓனாய் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அந்த புறா பறந்து விடுகிறது. சரிதானே? பின்னர் பரிசுத்த ஆவியானவர் போய்விடுகிறார். அதன் பின்னர் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று வியக்கின்றீர்கள். சபைக்கு என்ன நேர்ந்தது என்று நீங்கள் வியக்கின்றீர்கள். உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று வியக்கின்றீர்கள். உங்களுக்கு முன்பெல்லாம் கிடைத்த வெற்றி ஏன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறதில்லை? உங்களுடைய சுவாபத்தை நீங்கள் மாற்றிக் கொண்டீர்கள். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக இருப்பதற்கு பதிலாக ஒரு வெள்ளாட்டு குட்டியாக ஆகிவிட்டீர்கள். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக இல்லாமல் வேறு எதுவாக ஆகிவிட்டீர்கள். அந்த உண்மையான சாந்தமான ஆவியை நீங்கள் பெற்றாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை எங்கு வேண்டுமானால் நடத்தட்டும். தேவனே, அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, நாங்கள் ஒவ்வொரு பாவியையும் நேசிக்கிறோம். ஒரு மனுஷீக இருதயத்துக்குள் அண்டவிடமான ஸ்தலம் உட்பிரவேசித்தால் அதன் பிறகு உங்கள் ஆத்மாவுக்கு ஏதோ காரியம் சம்பவிக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நீங்கள் சொல்லலாம், சரி சகோதரன் பெண்ணாம், இதை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று. ஆம், நீங்கள் செம்மறி ஆட்டுக்குட்டியாக ஆகுங்கள், அவ்வளவுதான். அப்படியா சகோதரன் பெண்ணாம் என்று நீங்கள் கூறலாம். சீவப்போட்டில் அன்றொரு இரவு நான் ஒரு வாலிப பெண்ணை சந்தித்தேன். கூட்டம் முடிந்த பின்னர் நானும் பில்லியும் சாண்ட்விச் வாங்குவதற்காக ஒரு இடத்திற்கு போயிருந்தோம். அங்கே ஒரு அழகான ஸ்ரீ உள்ளே வந்தால், ஒரு வாலிபமான பெண், ஒரு கால் 20 அல்லது அதை போன்று வயது உள்ளவராக இருக்கலாம். நன்றாக உடை அணிந்திருந்தாள். அவள் வந்து உட்கார்ந்தால் அந்த வழியாக தொடர்ந்து ஊடாக நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறதை நான் கவனித்தேன். நான் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன். சில நிமிஷங்களில் அந்த பெண் உள்ளே வந்தாள். அவள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் அவளிடத்தில் பேசினேன். அவள், அங்கே இருக்கின்ற சகோதரி டேவிஸ் என்று எனக்கு தெரியும். அவளும் லைஃப் ஜெப கூடாரத்திலிருந்து வரும் இன்னொரு பெண்ணும். அவர்களை எனக்கு நன்றாய் தெரியும். அவள் என்னிடத்தில் வந்து பேசிவிட்டு போய்விட்டாள். பின்னர் அங்கு எதிரில் உட்கார்ந்திருந்த அந்த பெண், சகோதரன் பிரன்ஹாம், இன்றிரவின் செய்தி ஒரு அருமையானதாக இருந்தது என்றார். நான் அவரிடத்தில், சகோதரியே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். உங்களுக்கு மிக்க நன்றி என்றேன். லைஃப் ஜெப கூடாரத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தினரா என்றேன். அதற்கு அவள், ஆம், அங்கத்தினர் தான் என்றார். உங்களுக்கு தெரியுமா சகோதரன் பிரண்ணம், நான் அவர்களுடைய பாட்டுக் குழுவிலே பாடியிருப்பேன். ஆனால் அவர்கள் சில தடைகளை உண்டாக்கினார்கள். ஓ, நான் எத்தனையோ வரிசை குரல் பயிற்சி மற்றெல்லா காரியங்களையும் பெற்றிருக்கிறேன். நான் தனியாய் நின்று பாடியிருக்கிறேன். குறிப்பிட்ட காரியங்களை பாடியிருக்கிறேன். ஆனால் என்னால் அங்கே பாட முடியவில்லை. ஏனென்றால் வர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கின்ற பெண்கள் பாடக்கூடாது என்ற தடையை வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார். அதற்கு நான் லைஃப் ஜெபகுடாதத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றேன். அவள் சொன்னால், சரி சகோதரன் பிரண்ணம், நான் உங்களிடத்தில் கூறுகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்றாள். நான் சொன்னேன், அப்படியானால் சகோதரியே, நீ உன் வீட்டிற்கு போய் உன்னுடைய முகத்தை கழுவு அல்லது எதையாவது நீ செய். அப்படியானால் அந்த பழைய சிறு காரியம் அப்படியே இருந்தால் என்ன என்று என்னிடத்தில் கூறுகிறாயா? அந்த காரியம் பிசாசினிடத்திலிருந்து வந்தது என்று என்னால் உனக்கு நிரூபிக்க முடியும். இதனுடைய மூல துவக்கம் அஞ்ஞானிகளிடத்திலிருந்து வந்தது என்று என்னால் நிரூபிக்க முடியும். நீங்கள் அதை அணிந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அது ஒரு அஞ்ஞானியின் முத்திரையாயிருக்கிறது. நான் இப்பொழுதுதான் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தேன். நான் அந்த மூளை முடுக்கு காடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இந்த காலணிகள் மற்றெல்லா காரியங்களும் எங்கிருந்து வந்ததென்று கண்டறிந்தேன். இந்த காரியங்கள் எல்லாம், உங்களுடைய கழுத்துகளையும் காதுகளையும் சுற்றியிருக்கிற இவைகளெல்லாம் எங்கே இருந்து வந்தது என்று கண்டறிந்தோம். அது அஞ்ஞானிகளுடையது. ஒரு கிறிஸ்தவன் ஒரு அஞ்ஞானியாய் இருக்க வேதம் விரும்புகிறதில்லை. உங்களுக்கும் அப்படி இருக்க விருப்பமில்லை. நீங்கள் அதை செய்வதால் உங்களை அஞ்ஞானி என்று நான் கூறவில்லை. ஆனால் அதை போன்ற ஒன்றாக உங்களை ஆக்கிக் கொள்ளுகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் போதகர் உங்களிடத்தில் சத்தியத்தை கூறாததுதான் காரணம். வேதாகமும் அந்த விதமாகத்தான் கூறுகிறது. இப்பொழுது நீங்கள், சகோதரன் பிரண்ணம், நான் நினைக்கிறேன், எனக்கு குட்டையான தலைமையில் இருந்தால் எனக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது என்பதை போன்று கூறலாம். அது சரிதான். உங்களுக்கு நீண்ட தலைமையில் இருந்தால் அது அதிக குளிர்ச்சியாக இருக்குமே. அது உங்களுடைய உஷ்ணம் எல்லாவற்றையும் உங்கள் கழுத்தில் இருந்து நீக்கும். அதை உயர மேலாக சுற்றி அதை சரிப்படுத்துங்கள். ஏன் வேதாகம் என்ன கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்திரீ தலைமையரை வெட்டிக் கொண்டால் அவளை விவாகரத்து செய்யவோ அல்லது அவளை தள்ளிவிடவோ அவளுடைய புருஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவள் தலைமையரை வெட்டிக் கொண்டால் அவளுடைய புருஷனுக்கு அவள் உண்மை இல்லாதவளாக இருக்கிறாள் என்பதை காட்டுகிறது. வேதாகமும் அந்த விடமாக கூறுகிறது. 1 கொரிந்தியர் 12 அது சரியா என்று கண்டறியுங்கள். தன் தலைமையரை வெட்டிக் கொள்ளுகிற ஸ்திரீ தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அவளுடைய தலை அவளுடைய புருஷனே. அவள் கனவீனப்படுத்துகிறவளாய் இருந்தால் அவளை விவாகரத்து செய்யலாம், அவளை தள்ளிவிட வேண்டும். அது சரியே. ஆனால் பாருங்கள், போதகர் இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து கூறுவதே இல்லை. அக்காரணத்தினால் தான் நீங்கள் செய்கிற விதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதனோ வேதாகமும் கூறுகிறது, இங்கு சமீபத்தில் யாரோ ஒருவர் இதை எழுதி அனுப்பினார். அதில் சகோதரன் பிரண்ணாம் ஸ்திரீகள் வாங்குகிற இந்த மேல் சட்டைகள் இப்படிப்பட்ட சட்டைகளே இனிமேல் கிடைக்கிறதே இல்லை. எனவே நம்முடைய கிறிஸ்தவ பெண்மணிகள் இந்த டெக்கரான் தைலாண்ட் இன்னும் அதை போன்றிருக்கும் மற்ற எல்லாவற்றையும் வாங்கி அணிவதில் ஒன்றும் தவறாக இருக்காது என்று எழுதியிருந்தது. நான் சொன்னேன், பாருங்கள் சகோதரி, அதை குறித்து ஒரு காரியம் இருக்கிறது. இங்கே ஒரு காரியம் உண்மையாக இருக்கிறது. நீங்கள் இதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட உடைகளை உங்களால் வாங்க முடியவில்லை என்றால் தையல் எந்திரங்கள் விற்கப்படுகின்றதே, அதை கொண்டு நீங்கள் தைத்துக் கொள்ளலாம். அது சரியே. அதுபோன்றே இருக்கும்படியாக என்றேன். உங்களுக்கு தெரியும், உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே வெளிப்படும் என்றேன். நீங்கள் செய்கின்ற விதமும் நடந்து கொள்ளுகிற விதமும் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அந்த காரணத்தினால் தான் அந்த எல்லா சீரலும் வீண் சந்தடையும் புறங்கூறுதலும் இங்கு இருந்து கொண்டு சபையை சுற்றிலுமாய் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சபையை உடைக்கிறதும் அதுவே. பிசாசு உனக்குள்ளாக வந்துவிட்டான் என்பதை அது காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போய்விட்டார் என்பதையும் அது காட்டுகிறது. உங்களுக்கு உள்ளிருக்கும் எண்ணெய் பசியை எரித்து எடுப்பது போன்று இது உங்களில் சிலருக்கு இருக்கிறது என்று நான் அறிவேன். ஆனால் அதை அது செய்யதான் வேண்டும். அது செய்தாக வேண்டும். அதற்காகவே தான் அது கூறப்பட்டுள்ளது. ஏதோ சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் தொந்தரவு எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு கூற வேண்டும் என்பதற்காகவே. ஏனென்றால் இன்றோ ஒரு நாள் நான் நின்று உங்களுக்காக பதில் கூற வேண்டியவனாயிருக்கிறேன். நீங்கள் செய்கின்றதும் நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற விதத்தின் காரணமே நீங்கள் யார் என்பதை எடுத்து காட்டுகிறது. உங்கள் கரத்தில் இருக்கும் கைப்பிடியை சற்று பறக்கக்கூடிய அளவிற்கு அந்த பழைய சுவாபம் கொஞ்சம் உங்களிடத்தில் இன்னும் இருந்து நீங்கள் அப்படியே இங்கே வந்து தொடருவீர்களானால் அல்லது குறை கூறுவது அல்லது ஆபாசமானவைகளை அதுபோன்ற காரியங்களை தொடர்ந்து செய்கின்ற செய்கை எங்கிருந்து வருகிறது என்பதை அது காட்டுகிறது. அங்கே செய்யக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அந்த காரியத்தை வெளியே தள்ளுங்கள். அந்த புறா திரும்பமாய் உங்கள் இருதயத்துக்குள் வந்துவிடும். புறாவானது பேழையை விட்டு அனுப்பப்பட்ட போது அவள் வெளியே அனுப்பப்பட்டாள். ஆனால் அவளோ திரும்பி வந்து அந்த இருட்டான கதவை தட்டினாள். நோவா திறக்குமட்டால் தட்டினாள். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர விரும்புகிறார். அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் என்றென்றைக்குமாய் உன்னை விட்டு போகவில்லை. அது எங்கேயோ ஒரு மரத்தின் கிளையின் மேல் உட்கார்ந்து கொண்டு அதுதானே திரும்பி பறந்து உனக்குள்ளாக வந்து வழக்கமாக உனக்கு இருக்கின்ற அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறது. நிச்சயமாக அது அப்படிதான். அவர் அதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அவர் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை செய்யும்படியாய் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீயோ அவர் அதை செய்யும்படியாய் அனுமதிக்கிறதில்லை. அந்நியர்களாய் இருக்கின்ற உங்களிடத்தில் நான் இதை பேசவில்லை. உங்களுடைய போதகர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியாது. நான் பிரெண்ணாம் ஜெபகுடாரத்தோடு பேசுகிறேன். மற்ற சபைகளிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற உங்களிடத்தில் நான் இதை பேசவில்லை. நான் பிரெண்ணாம் ஜெபகுடாரத்தோடு பேசுகிறேன். இங்கு இருக்கின்ற காரியம் இப்படிதான் இருக்கிறது. புறாவை பறந்து போக வைக்கின்றதே அதுதான். சபையை சுற்றி யாராவது ஏதாவது காரியத்தை செய்ய அனுமதியுங்கள். நடக்கின்ற முதல் காரியம், ஓ அது அப்படிதானா, ஓ அப்படியா, நீங்கள் அந்த விதமாக நினைக்கிறீர்கள், இதுதான் சரியாக. அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் பறந்து போய்விடுவார். அந்த விதமான ஒரு ஆவியை அதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. செம்மறி ஆட்டுக்குட்டியின் சுவாபம் உங்களை விட்டு சென்ற மாத்திரத்தில் உடனே பரிசுத்த ஆவியானவர் போய்விடுவார். அது உண்மை. இன்றைக்குள்ள காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் ஜனங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், தவறான ஆவி அவர்களுடைய இருதயத்துக்குள் வர, அவர்களுடைய ஜீவியத்துக்குள் வர அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அக்காரணத்தினால் தான் நம்மிடையே இப்படிப்பட்ட காரியங்களால் தான் நம் மத்தியில் அநேகர் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகின்றது. நாம் சாந்தமாயிருக்க வேண்டும். நாம் சமாதானமாயிருக்க வேண்டும். புறாவானது நம்மோடு வாசமாய் இருப்பதற்காக வேண்டி நாம் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாய் இருக்க வேண்டும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், புறாவானது வரும். அவன் சொன்னான், ஓ சகோதரன் பிரண்ணம், பரிசுத்த ஆவியை பெறவே இல்லை என்று என்னிடம் கூறாதீர். அல்லேலூயா. அங்கே ஒரு நாள் இரவு அவர் உள்ளே வந்தபோது என்னால் நடக்க முடிந்தது என்றான். ஓ நிச்சயமாக அவர்தான். அவன் தொடர்ந்து அவ்வளவு அருமையான உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மரத்தில் இருக்கும் எல்லா சிறிய பறவைகளையும் எடுத்து அதை அணைத்து அதை நேசிக்க வேண்டும் போன்ற உணர்வு எனக்கு உண்டானது. எனக்கு ஏதாவது காரியத்தை செய்திருந்த மிக பொல்லாத நபரையும் கூட என்னுடைய கரங்களை கொண்டு அவருடைய தோளின் மேல் போட்டு அப்படியே அவனை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எனக்கு உண்டானது. ஓ சகோதரன் பிரண்ணம், எப்படியான உணர்வு எனக்கு ஏற்பட்டது என்று கூறினான். நிச்சயமாக அது பரிசுத்த ஆவியேதான். ஆனால் அவரால் தங்கி இருக்க முடியாத காரணத்தை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு செம்மறியாட்டு குட்டியாக இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஓநாயாக ஆனபோது அவர் பறந்து போக வேண்டியதாயிற்று. புறாவினிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை, தவறு உன்னிடத்தில் தான். ஆண்டவிதமான ஆவி உள்ளே வரும்படியாய் நீங்கள் அனுமதித்தீர்கள். சகோதரன் பிரண்ணம், நானா அதை உள்ளே அனுமதித்தேன்? ஆம், நீ அந்த வீண் பேச்சுக்கு செவி கொடுக்க சென்ற போது, அந்த பொய்க்கு நீ செவி கொடுத்த போது, செய்வதற்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று நீங்கள் கூறுவதற்காக நீங்கள் சென்ற போது அதை அனுமதித்தீர்கள். உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். தேவகுமாரனுடைய விலை மதிக்க முடியாத ரத்தமே அந்த கிரயம். சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உரிமை இம்மானுவேல் நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தினால் நிறைந்த ஊற்றண்டை வருவதற்கான உரிமை மாத்திரமே உங்களுக்கு இருக்கிறது. அவ்வூற்றின் அடுக்கில் பாவிகள் பாய்ந்து போகும்போது அவர்களுடைய பாவ கரைகள் எல்லாம் போய்விடும். ஆமையா, உங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு உரிமை அதுதான். அதாவது உங்களுடைய சுய சித்தத்தை தேவனிடத்தில் ஒப்படையுங்கள். அப்பொழுதிலிருந்து தேவன் உங்களை நடத்துவார். அதுதான் கூட்டத்திற்கு காரணமாயிருக்கிறது. அநேக வினோதமான காரியங்களுக்கு காரணமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்திற்கு போவார், இது சரியானது அல்ல, கூட்டத்தை நிறுத்தி அங்கே கடந்து போ என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுவார். சகோதரனே, நான் அதையும் கூட நிறுத்தி தொடர்ந்து கடந்து போவேன். அது உண்மை. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு உண்டான ஒரே வழி சாந்தமாயிருப்பதேயாகும். அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதல்ல. எனக்கு அதிகமாக தெரியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், உங்களுடைய மூளை எல்லாவற்றையும் சிந்தித்து வைக்கிறீர்கள். ஆனால் அதுவோ தன்னில் தானே கிரியை செய்யாது. உங்களுக்கு எல்லா புத்தகங்களையும் எல்லா பதில்களையும் எல்லா கிரேக்கி எபிரேய பாஷைகளும் தெரியும். ஆனால் புறா வந்து அமரத்தக்கதாக அங்கே எந்த இடமும் இல்லை. அது உண்மை. ஆனால் நீங்களோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். இருந்தும் புறாவினால் உங்களை நடத்திக் கொண்டு போக முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் அதிகம் அறிந்திருக்கிறீர்கள். எதையும் அறிந்திருப்பதாக செம்மறியாட்டுக்குட்டி உரிமை கோரினதில்லை. அதை நடத்திக் கொண்டு போவதற்கு அதற்கு இன்னொரு நபர் அவசியமாக இருந்தது. மகிமை, அதுதான் காரியம். ஒன்றையும் அறிந்திருக்க வேண்டியதில்லை. ஆமேன். எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் என்னை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு மரித்தார் என்பதேயாகும். அங்கே கலிபோர்னியாவின் ஊடாக ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை எழுதி தொங்க வைத்துக் கொண்டிருந்தான். அதில் நான் கிறிஸ்துவுக்காக ஒரு முட்டாள் என்றிருந்தது. அவனுடைய முதுகு பக்கத்தில் நீங்கள் யாருடைய முட்டாள் என்று எழுதப்பட்டிருந்தது. அது உண்மை. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதற்காக நீங்கள் உலகத்துக்கு ஒரு முட்டாளாகிவிட்டீர்கள். ஏனென்றால் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். ரோமர் 8:1 கூறுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று. ஓனாயின்படியாய் நடவாமல் புறாவின்படியாய் நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. ஆமேன். டாக் இப்படிப்பட்ட ஒரு பாட்டை பாடுவான், பரலோக புறாவினோடு நான் நடந்து போகையிலே ஒவ்வொரு நாளும் என் பாதையிலே அன்பினாலே நிரம்பும். நான் எந்த நேரத்திலும் ஒரு பாட்டுடனும் ஒரு புன்னகையோடும் என் வழியெல்லாம் இருக்கும்படியாய் செய்யும். என்னுடைய பாதையை அன்பினால் நிறையும். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக ஆக அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் ஒதுக்கி தள்ளும் பொழுது பிரண்ணாம் ஜபக்கூட்டத்தாருக்கு அல்லது மற்றெந்த சபைக்கும் அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அது என்ன ஒரு சமாதானமான நாளாயிருக்கும்? கேள்வி என்ன சகோதரன் பிரண்ணாம், ஒரு செம்மறியாட்டு குட்டியாய் திரும்பி வாருங்கள். சாந்தமாய் இருக்க திரும்பி வாருங்கள். ஒன்றையும் அறிந்து கொள்ளாதிருக்க திரும்பி வாருங்கள். கிறிஸ்துவுக்கு உங்களை அப்படியே ஒப்புக் கொடுக்க திரும்பி வாருங்கள். முயற்சிக்காதீர்கள், ஒன்றையும் அறிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். சாந்தமாய், சந்தடி இல்லாமல், தாழ்மையாய், சாதுவாய் நடவுங்கள். புறாவானது உங்களை வழிநடத்தும். ஆனால் நீங்கள் அந்த வம்பு பேச்சுக்கெல்லாம் செவி கொடுக்க போகும்போது, அந்த கோபத்தை அதிகப்படுத்த போகும் போதெல்லாம், இதை செய்ய அதை செய்ய எனக்கு உரிமை இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளும் போதெல்லாம் புறாவானது உங்களை விட்டு எழும்பி பறந்து போய்விடும். அதன் பிறகு நீங்கள் அதை உடையவர்களா இருக்க முடியாது. சபையே, அவள் உங்களை விட்டு அதிக தூரத்தில் இல்லையே. அவள் அதோ அங்கே சமாதான கலையின் மேல் அமர்ந்து கொண்டு உன்னுடைய சுவாபம் மாறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். ஆமேன். இன்றைக்கு உங்களுக்கு அவசியமாய் இருப்பதெல்லாம் உங்களுடைய உரிமைகள் யாவற்றையும் ஒப்புவித்து, உங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் தேவன் உங்களிடத்திலிருந்து வடித்து போடும்படியாய் அனுமதிப்பதேயாகும். ஆமேன். ஒரு சின்ன பழைய செம்மறி ஆட்டுக்குட்டி அதன் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் ரோமத்தை எல்லாம் வடித்து போட அனுமதிப்பதை உங்களால் யூகித்து பார்க்க முடியுமா? அது உண்மை. ஆம், உரிமைகளை எரித்து போட அனுமதிக்கிறது. மயிர் கத்தரிக்கும் மேஜையின் மேல் அப்படியே படுத்து கிடப்பது அவனுக்கு எது மேலானது என்பது அவர்களுக்கு தெரியும். அவனுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் வெளியே எடுத்து போட்டு அதை அப்படியே வடித்து போட்ட பின்னர் அது எவ்வளவு கவலையின்றி மாறமின்றி ஓடி போகிறது. என்னே என்னே, அவன் சந்தோஷமாய் இருக்கிறான். துள்ளி குதித்துக் கொண்டு சந்தோஷிக்கிறது. ஆமையா, உங்களுடைய உரிமைகளை நீங்கள் இழக்கும் போது உங்களுக்கு கிடைக்கின்றது இதுவே. ஆனால் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை அவசியம் இழந்து உங்களிடத்தில் உள்ள உலகம் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையானது வடித்து போடவும் உலக பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உங்களில் இருந்து நீக்கி போடவும் அனுமதியுங்கள். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆவீர்கள். இங்கே சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் நான் ஒரு வயதான பரிசுத்தவானிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர், சகோதரன் பிரண்ணாம், இயற்கைக்கு மேம்பட்டத்தில் உமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நான் அறிவேன் என்று கூறினார். நான் அதற்கு நிச்சயமாக என் சகோதரனே என்றேன். அவர் சொன்னார், வருஷங்களுக்கு முன்பாக நான் என்னை யாரோ ஒருவர் என்று வழக்கமாக நினைத்துக் கொள்வேன். உண்மையாகவே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நினைத்தேன். பின்னர் உயரே நம்முடைய சபையில் நான் ஒரு சிறு குன்றை ஏற வேண்டியிருந்தது. அங்கே நான் என்னுடைய மோட்டார் வாகனத்தை நிறுத்தினேன். நான் ஒரு 300 அல்லது 400 கிலோ தூரத்துக்கு மலையின் மேல் ஏற வேண்டியிருந்தது. அப்படி ஏறும்போது புதர்கள் முதலானவைகளை சுற்றி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. எங்களுக்கு அங்கே உயிரே ஒரு ஜெப கூட்டம் இருந்தது என்றார். பின்னும் அவர் தொடர்ந்து, உண்மையாகவே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எனக்கு வேதத்தில் எல்லாமும் தெரியும். நான் எல்லா எபிரேய பாஷையையும் படித்திருக்கிறேன். வார்த்தையின் எல்லா சரியான உச்சரிப்புகளையும் படித்திருக்கிறேன். என்னிடத்தில் யார் வந்தாலும் அதுபோன்று அவர்களிடத்தில் வேதத்தை குறித்து என்னால் பேச முடியும். நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும். மேலும் அவர், ஒரு நாள் இரவு நான் சபைக்கு போய்கொண்டிருந்தேன். எங்களுடைய சபையில் அதிகப்படியான போராட்டம் இருந்தது. ஒருவருக்கு எதிராக இன்னொருவராக சிறு சிறு கூட்டங்களாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் எப்படி எழுப்புவார்கள் என்று அவன் கூறினான். நான் அதற்கு ஆமையா என்றேன். மேலும் அவர், மலையின் மேல் போகும் பாதையில் நான் நடந்து போய்கொண்டிருந்தேன். திடீரென்று என்னை யாரோ பின்தொடர்வது போன்று உணர்ந்தேன். சற்று நேரம் காத்திருந்து அது யாராயிருந்தாலும் சரி அவனை கண்டுபிடித்து அவனுடன் நடந்து போகையிலே அவர்களுடனே பேசலாம் என்று நான் நினைத்தேன் என்றார். உங்களுக்கு தெரியும் அது ஒரு விதமான நல்ல காரியம், சற்று நேரம் காத்திருப்பது என்பது. மேலும் அவர், மலையை நோக்கி நடந்து நான் போகையில் மலையின் மேல் வந்தேன். ஒரு மனிதன் மலையின் மேல் வந்தான். அவனுடைய முதுகின் மேல் ஒரு மூட்டை இருந்தது. அது ஒரு மனிதனை காட்டிலும் பெரிதாயிருந்தது. அவன் மூச்சு வாங்கிக் கொண்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டு குறுகிய அடியெடுத்து வைத்து மேல் நோக்கி நடக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். நான் அவனிடத்தில், இந்த மூட்டையை மலையின் மேல் கொண்டு சேர்க்க நான் உதவி செய்யலாமா என்றேன். அதற்கு அவன், வேண்டாம், நானே அதை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்றான். நான் அவனுடைய கரங்களை பார்த்தேன். அப்பொழுதுதான் அது ஒரு தரிசனம் என்று நான் அறிந்து கொண்டேன். அவனுடைய கரத்தில் வடுக்கல் இருந்தது. நான் அப்படியே கீழே விழுந்து, கர்த்தாவே, உலகத்தின் பாவங்களை அந்த மூட்டைக்குள் வைத்து நீர் சுமந்து கொண்டு போகிறீரா என்றேன். அதற்கு அவர், இல்லை, நான் உன்னுடைய வேலை தான் சுமந்து கொண்டு போகிறேன். நீ உயரே ஏறி போகும்படியாய் நான் மலையின் மேல் கொண்டு போகிறேன் என்று கூறினாராம். அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. நாம் மட்டும் சென்று சுற்றி பார்ப்போமானால் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு போகிறதை நாம் கண்டறியலாம். உன்னை அது சிறுமைப்படுத்தவில்லையா? நம்மால் செய்ய முடியும் என்ற காரணத்தால் நம்முடைய கொடூர கேடுள்ள நெஞ்சம். இங்கே சமீபத்தில் நான் வேட்டையாடி கொண்டிருந்தேன். நீங்கள் அறிந்துள்ளபடியாய் வேட்டையாட எனக்கு அதிக விருப்பம். அந்த தேசத்தில் ஒரு பொல்லாத மனிதன் இருந்தான். அவன் ஒரு பொல்லாதவனாய் இருந்தான். அவன் என்னை பார்த்து கேலி செய்வது வழக்கமே என்றால் நான் பெண்மானையும் குட்டிகளையும் சுடமாட்டேன். அது கொடூரமானது என்று கூறுவேன். நீ ஏன் ஒரு உண்மையான நல்ல வேடனாய், வயது சென்றதும் மறிக்க ஆயத்தமாய் இருக்கிறதுமான வயதான மான்கள் மற்றவர்களை ஏன் சுடக்கூடாது? தேவன் அவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாலிபு தாய்மார்கள் முதலானவைகளை விட்டுவிடுங்கள் என்று கூறியிருந்தேன். அதற்கு அவன், ஓ, நீ ஒரு கோடிக்குஞ்சு இருதயம் உள்ள பிரசங்கி என்பான். அந்த விதமாகவே என்னை கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். நான் சொன்னேன், இப்பொழுது கவனி, நான் பசியாயிருந்து எனக்கு அந்த மான் குட்டிகளில் ஒன்று வேண்டியதாயிருந்தால் தேவன் அவைகளில் ஒன்று எனக்கு கிடைக்கும்படியா செய்வார் என்று நான் நம்புகிறேன். சமர்த்தன் என்று காட்டுவதற்காக நான் சுடமாட்டேன். அவனோ ஒரு வண்டியறையே அவைகளை சுட்டுக் கொண்டு போவான். அவன் போய் தனக்கென்று ஒரு விதமான சத்தத்தை உண்டாக்கும் ஒரு கருவியை உண்டு பண்ணி அதை அவன் ஊதுகையில் அந்த சத்தம் அப்படியே ஒரு மான்குட்டி சத்தமிடுகிறது போலவே இருக்கும். ஒரு நாள் நாங்கள் இருவருமாக புதருக்குள் இருந்தோம். நான் அவனிடம் கோபித்துக் கொண்டு, நான் என்னை குறித்தே வெட்கப்படுகிறேன் என்று கூறினேன். முடிந்தால் ஒரே நேரத்தில் 8-10 மான்குட்டிகளை கொலை செய்தல், எல்லா விதமான காரியங்களையும் செய்து மிகவும் சாமர்த்தியம் உள்ளவன் போன்று நடந்து கொள்வான். மானின் பின்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக் கொண்டு மீதியானதை அங்கேயே விட்டு விடுவான். நீ அப்படி செய்திருக்க கூடாது என்பேன். அதற்கு அவன், ஆ பிரசிங்கமார்களாகிய நீங்கள் கோடி குஞ்சு இருதயமுடையவர்கள் என்றான். ஒரு நாள் அவன் பின்னாக புதிரில் நின்று கொண்டு அந்த ஊதலை எடுத்து உறக்க ஊதினான். அது மான் குட்டிகள் அழுவது போன்று செவியில் கேட்டது. அவன் அப்படி செய்த மாத்திரத்தில் ஒரு அழகான பெண்மான் அதன் தலையை வெளியே நீட்டி கால் ஊன்றி வெளியே வந்தது. அதனுடைய பழுப்பு நிற கண்களை அது பார்த்துக் கொண்டிருக்கிறதை காண முடிந்தது. அவளோ திகழடைந்து போயிருந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். வேட்டைக்காரன் குனிந்து அதை சுடும்படியாய் துப்பாக்கியில் குறிவைத்தான். அந்த பெண்மான் வேட்டைக்காரனை பார்த்து விட்டது. ஆனால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? அந்த குட்டிகளின் சத்தத்தில் அவள் துப்பாக்கியையே கவனிக்கவில்லை. அவள் அந்த குழந்தையை தேடுகிறாள். அது தொல்லைக்குள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அது உண்மையான தாய் அன்பையும் தாய்மையையும் எடுத்து காட்டுகிறது என்று. அதாவது குழந்தைக்காக துப்பாக்கியின் தோட்டாவை மரணத்திற்காக சந்திக்கவும் தயார் என்பதே. என்னென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த அன்பு வெளிக்காட்டப்பட்டது. அவ்வளவு மகத்தாயிருந்தது. அந்த தாய்மான் அவன் பக்கத்திலேயே வந்தது. அவனுடைய துப்பாக்கியை அவன் தூக்கி கீழே எறிந்தான். அவன் அப்படியே திரும்பி ஓடி வந்து அவனுடைய கரங்களினால் அழைத்துக் கொண்டு, பில்லி எனக்காக ஜெபம் செய், இதை போதுமான அளவுக்கு பெற்றுவிட்டேன் என்று கூறினான். அந்த தாயின் வீரத்துவம் வெளிக்காட்டப்பட்டதை அவன் கண்டான். ஓ, தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதையும் தைரியத்தையும் நம்முடைய இருதயங்களில் இந்த உலகம் காணும்போது என்ன ஒரு வித்தியாசமாயது இருக்கும். தேவனுடைய புறாவை நாம் நம்முடைய இருதயத்துக்குள் வர அனுமதிக்கும் போது அது நம்மை சாந்தமாயும் சாதுவாயும் ஆக்கிவிடும். அப்போது அந்த பிரஷ் துறைமுகத்தில் அந்த மனிதனுக்காக நான் அங்கே நின்று கொண்டு ஜெபித்து அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நடத்தினேன். அப்போதிலிருந்து அவன் ஒரு நல்ல அசுசி இல்லாத வேட்டைக்காரனானான். நிச்சயமாக அவன் விரும்பினதை அவன் செய்ய அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று அவன் கருதினான். அவைகள் என்னுடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. அவர்கள் விரும்பும் போதெல்லாம் அங்கே என்னுடைய ஆல்பாவை சாப்பிடுகிறார்கள். நான் சொன்னேன், அது சரி, ஆனால் அதை செய்வது மனுஷீகத்தன்மை அல்லவே என்று. உங்களுடைய உரிமைகளை பறிகொடுக்கவே நீங்கள் அங்கே போகிறீர்கள். ஓ தேவனே, நாங்கள் அதை செய்யும்படியா எங்கள் மேல் இரக்கமாயிரும். இங்கே சொற்ப காலத்துக்கு முன்னர், சுமார் 100 வருடங்களுக்கு முன்னர், தென்மேற்கு ஐக்கிய நாடுகளில் ஒரு மகத்தான கிறிஸ்தவ மனிதன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் டேனியல் கரி என்பதாகும். அவன் ஒரு அற்புதமான தெய்வ பயமுள்ள பரிசுத்தவானான ஒரு மனிதன், ஒரு உண்மையான கிறிஸ்தவனாயிருந்தான். அவன் எல்லாராலும் அற்புதமாய் நினைக்கப்படுகிறவனும் அவ்வளவு அருமையான ஒரு நபருமாயிருந்தான். அந்த கதை இன்னவிதமாக கூறப்படுகிறது. அதாவது அவன் மரித்து போனான் அல்லது ஞான திருஷ்டி அடைந்தான். அதில் அவன் பரலோகம் மட்டுமாய் சென்றானாம். மரித்த போது நிச்சயமாக சென்றான். அவன் அந்த பவளத்தினால் செய்யப்பட்ட கதவண்டை வந்தபோது அந்த காவல் காப்போன் கதவண்டை வந்து, நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அவன், நான் ஒரு சுவிசேஷகன், டேனியல் கரி என்னுடைய பெயர். நான் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஜெயித்திருக்கிறேன் என்றான். இன்று காலையில் உள்ளே வர விரும்புகிறேன். என்னுடைய ஜீவிய யாத்திரை முடிந்துவிட்டது. எனக்கு போவதற்கு ஒரு இடமும் இல்லை என்றானான். பாவியே, என்றோ ஒரு காலையில் அந்த விதமாகத்தான் உங்களிடத்திற்கு அது வருகிறது. பின்வாங்கி போனவனே, அந்த விதமாகத்தான் உங்களிடத்திற்கு அது வருகிறது. அந்த விடமாகத்தான் உங்களிடத்திற்கு அது வருகிறது. அது பரிசுத்த ஆவியானவரை அவைகளிலிருந்து துக்கப்படுத்தி கொண்டு போய்விட்டது. இனி ஒருபோதும் சாதுவாயும் மென்மையாயும் இல்லாததினால் விலகிவிட்டார். வருஷங்களாக நீங்கள் அழுவதே இல்லை. வெட்கப்பட்டு உங்கள் முகம் சிவந்ததில்லை. எப்பொழுது அப்படி பார்த்தேன் என்று எனக்கு தெரியாது. உங்களிடத்திலிருந்து எல்லா கண்ணியமும் உங்களிடத்திலிருந்து போய்விட்டது நிச்சயமாக. ஆனால் இன்று ஒவ்வொரு காலையில் அது உங்களுடைய கதவண்டை வரப்போகின்றது. சாந்தமான பரிசுத்த ஆவியானவர் வந்து தட்டுகையில் நீங்கள் ஏன் அவரை உள்ளே அனுமதிக்க கூடாது? அப்படியாக டேனியல் கரி அங்கே வாசலண்டை வந்து கூறின போது அவர்கள் உள்ளே போய் அவனுடைய பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதா என்று பார் என்று கூறினார்கள். அவர் எல்லாம் சுற்றி பார்த்து எந்த பெயரும் அங்கு காண முடியவில்லை. இல்லை, அங்கே எந்த டேனியல் கரியும் இல்லை என்று கூறினார்கள். அவர், ஓ நிச்சயமாக அங்கு இருக்க வேண்டும். நான் ஒரு சுவிசேஷகன். நான் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஜெயித்திருக்கிறேன். நான் சரியான காரியம் எதுவோ அதையே செய்ய முயற்சித்தேன் என்றாராம். அந்த பொறுப்பாளி, ஐயா, உங்களிடம் இதை நான் கூற வருந்துகிறேன். ஆனால் இங்கே எந்த டேனியல் கரியும் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன். உங்களுடைய காரியத்தை எடுத்து பேசுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் உங்களுடைய காரியத்தை மீண்டும் எடுத்து பேச விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்பினால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் பரிசீலனை செய்யலாம். ஆனால் இந்த இடத்திலே உங்களுக்கு இரக்கம் என்பதே கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய பெயர் இங்கே இல்லை.
உங்களுடைய காரியத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரா என்றார். அதற்கு டேனியல் கரி, ஐயா, மறுபரிசீலனை செய்வதை தவிர வேறு என்னதான் செய்ய முடியும் என்றார். அந்த பொறுப்பாளன், சரி, அப்படியானால் நீங்கள் வெள்ளை சிங்காசனத்தண்டை போய் உங்களுடைய காரியத்தை மறுபரிசீலனை செய்து பார்க்கலாம் என்றார். டேனியல் கரி தாம் ஏதோ ஆகாய வழியில் சுமார் அரை மணி நேரமாக போய்கொண்டிருப்பது போல் உணர்ந்தாராம். பின்னர் அவர் ஒரு ஸ்தலத்தை அடைந்தாராம். அங்கே எடை குறைவாக 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 இருப்பதை உணர்ந்தாராம். இன்னும் தொடர்ந்து போய் இன்னும் எடை குறைவதை உணர்ந்தாராம். சூரியன் பிரகாசிப்பதை காட்டிலும் அங்கே 100 மடங்கு 1000 மடங்கு பிரகாசமாயும் இருப்பதாக உணர்ந்தாராம். அவர் நடுங்கிக் கொண்டிருந்ததாக கூறினார். மீண்டும் அந்த வெளிச்சத்தின் மத்தியில் அவர் சென்றபோது, நீ பூமியின் மேல் இருந்தபோது பரிபூர்ணமாயிருந்தீரா என்று சத்தம் பேச கேட்டார். ஒரு வெளிச்சத்திலிருந்து வெளியே வந்தேன். அவர், இல்லை, நான் பரிபூர்ணமாய் இல்லை என்று கூறி நடுங்க துவங்கினார். நீர் எல்லாரோடும் உத்தமமாய் இருந்தீரா என்றது. அவர், இல்லை என்றாராம். ஒரு சில காரியங்கள் என் நினைவுக்கு வந்தது. நான் சரியாக அப்படி உத்தமமாய் இல்லை என்றாராம். இல்லை, நான் உத்தமமாய் இல்லை என யோகிக்கிறேன். உன்னுடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீ உண்மையை கூறினாயா என்றது. அவர், இல்லை, நான் கூறின சில காரியங்கள் நேர்மையற்றது என்பது எனக்கு நினைவிருக்கிறது. நான் ஒருபோதும் சரியாக அப்படியே உண்மையாய் இருந்ததில்லை என்றாராம். அதற்கு, அப்படியானால் நீர் உமக்கு சொந்தமில்லாத எதையாவது நீர் எடுத்ததுண்டா? எந்த காரியமாயிருந்தாலும் பணமோ உமக்கு சொந்தமில்லாத எதையாவது நீர் எடுத்ததுண்டா என்றது. அவர் சொன்னார், நான் பூமியில் இருக்கும்போது மிகவும் நல்லவனாக இருந்ததாக கருதினேன். ஆனால் நானோ குற்றப்படுத்தப்பட்டேன் என்றார். அதற்கு அவர், இல்லை இல்லை, எனக்கு சொந்தமில்லாதவைகளை நான் எடுத்துக்கொண்டேன் என்றாராம். அதற்கு, அப்படியானால் நீ பரிபூர்ணமாய் இல்லை என்றது. அதற்கு அவர், இல்லை, நான் பரிபூர்ணமாய் இல்லை என்றாராம். புறா அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அந்த மகத்தான வெளிச்சத்திலிருந்து, நீ குற்றவாளியாக தீர்க்கப்பட்டாய் என்ற அறிவிப்பு எந்த நிமிஷத்திலும் வரும்படியாய் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று அவர் கூறினார். சரியாக அந்த நேரத்திலே அவருக்கு பின்னாக ஒரு சத்தம் பேச அவர் கேட்டாராம். அது எந்த ஒரு தாயினுடைய சத்தத்தை காட்டிலும் மிகவும் இனிமையாக இருந்தது. இம்மட்டும் அப்படிப்பட்டதொன்றை நான் கேட்டதே கிடையாது என்றார். அதை பார்க்கும்படியாக நான் திரும்பினேன் என்றார். இதுவரை நான் கண்டிராத மிக இனிமையான முகம், எந்த தாயினுடைய முகத்தை காட்டிலும் இனிமையான முகம் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. அங்கே நின்று கொண்டிருந்த அவர், பிதாவே, டேனியல் கரி கீழே பூமியின் மேல் எனக்காக நின்றான். அவன் பரிபூர்ணமாய் இல்லாதது உண்மைதான், ஆனால் அவன் எனக்காக நின்றான். பூமியின் மேல் அவன் எனக்காக நின்றான். இப்பொழுது பரலோகத்தில் நான் அவனுக்காக நிற்கப் போகிறேன். அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து என்னுடைய கணக்கில் போடுங்கள் என்று கூற கேட்டாராம். இன்றைக்கு நீ அவரை தூக்கப்படுத்தி துரத்து விடுவாயானால் சகோதரனே, அந்த நாளன்று உனக்காக நிற்கப் போகிறவர் யார்? என்னால் இதற்கு மேல் பிரசங்கிக்க இயலாது. நம்முடைய தலங்களை நாம் வணங்குவோமாக. அன்புள்ள தேவனே, தாழ்மையும் சாந்தமும் எளிமையுமான மறித்துக் கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே, பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழிகளும் இருக்கிறது, ஆனால் உமக்கோ ஒரு இடமும் இல்லை. இருப்பினும் மகிமையின் கர்த்தராய் நீர் இருக்கிறீர். நீர் பிறந்தபோது உமக்கு அணிவிக்கத்தக்கதாக அவர்களிடத்தில் வஸ்திரங்கள் இல்லாதிருந்தது. ஓ தேவனே, அப்படியானால் என்னுடைய துணிகள் என்ன நன்மையை எனக்கு செய்யக்கூடும்? இந்த மோட்டார் வாகனம் என்ன நன்மையை எனக்கு செய்யக்கூடும்? ஒரு அருமையான வீடு என்ன நன்மையை எனக்கு செய்யக்கூடும்? அந்த நாளன்று இது என்ன நன்மையை எனக்கு செய்யக்கூடும்? நீர் நண்பரற்றவனாக இருந்தீர், ஒருவரும் உம்மிடம் நட்பு வைக்கவில்லை. உதவும்படியாய் ஒருவரும் உமக்கு ஒரு கரம் கொடுக்க விரும்பவில்லை. நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் நிர்வாணமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரங்கள் கொடுக்கவில்லை என்று அந்த நாளிலே நான் கூறுவேன் என்று நீர் கூறினீர். அந்த நாளன்று எங்களிடத்தில் உள்ள நன்மையானவைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யக்கூடும் கத்தாவே? நாங்கள் உமக்காக நிற்போமாக. அது நிமித்தமாக அந்த மணி வேளையானது வரும்போது நாங்கள் சர்வ வல்லமை உள்ள சர்வ வியாபியான அவருடைய சமூகத்துக்குள்ளாக நடக்கக்கூடும். ஓ தேவனே, அந்த மகத்தான ஒளியிலே இறக்குகளை பின்னாக விரித்து வைத்துக் கொண்ட வண்ணமாக இருக்கின்ற அந்த புறாவின் சத்தத்தை நாங்கள் கேட்கும் போது எல்லா நித்தியத்தின் ஊடாகவும் அது பிரகாசிக்கும். அப்பொழுது நீர் ஒளியிலே வாசமாயிருப்பீர். நானாக அங்கே நிற்க வேண்டி வரும்போது என்னுடைய சகோதரன் போய்விட்டான், என்னுடைய போதகர் போய்விட்டார், என்னுடைய தாயார் போய்விட்டார், என்னுடைய தகப்பனார் போய்விட்டார், என்னுடைய மனைவி போய்விட்டார், என்னுடைய குழந்தைகளும் போய்விட்டார்கள். ஓஹோ தேவனே, அப்படியானால் அப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், அப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன்? இன்று அக்காரியம் ஒரு கால் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக கூட சம்பவிக்கலாம், ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? என்னால் என்ன செய்ய முடியும்? ஓ கிறிஸ்துவே, நான் இப்பொழுதே உமக்காக நிற்பேன். என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை நான் இன்றே செய்வேன். மற்ற ஜனங்களை குறித்து பேசுகின்ற என்னுடைய எல்லா பேச்சையும் நான் இழக்க ஆயத்தமாயிருக்கிறேன். என்னுடைய கோபத்தை நான் இழக்க ஆயத்தமாயிருக்கிறேன். என்னுடைய எல்லா வித்தியாசமான மனப்பான்மைகளையும் இழக்க ஆயத்தமாயிருக்கிறேன். எல்லா காரியங்களும் நான் இழக்க ஆயத்தமாயிருக்கிறேன். என்னிடத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தாவே கத்தரித்து போடும். என்னை அப்படியே எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. நான் உம்முடைய ஸ்தானத்தில் நிற்க விரும்புகிறேன். எல்லா மிருகத்திலிருந்து கத்தரிக்கப்பட விரும்புகிறேன். என்னிடத்தில் உள்ள எல்லா சுயமும், எல்லா பெருமையும், எல்லா அசடுதயத்தையும் அப்படியே என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். அதன் பின்னரே நான் உமக்காக ஒரு மயிர் கத்தரிக்கப்பட்ட ஆட்டை போன்று நின்று ஜீவியத்தின் சுகபோகங்கள் என்று அவர்கள் எண்ணுகின்ற எல்லாவற்றையும், எல்லா நடனங்களையும், எல்லா விருந்துகளையும், எல்லா அசுசியான ஆடைகளையும், அழகு சாதனங்களையும், உதட்டு சாயங்களையும், நகவரணங்களையும், உலகத்தாறு போன்று காணப்படுகின்ற எல்லாவற்றையும் விட்டுவிட ஆயத்தமாயிருக்கிறேன். உலகத்தாறு போன்று நடந்து கொள்ள வேண்டாம் என்று கூறினீர். உலகத்தோடு சேர்ந்து செயல்பட வேண்டாம், அவர்களை விட்டு வெளியே வா என்று கூறினீர். ஓ தேவனே, எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. இன்றைக்கே எனக்கு மயிர்கத்தரியும். ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று என்னை கொண்டு போம். நான் பேசாமடந்தையா இருப்பேனாக. என் வாயை திறவாதேயும். அதை குறித்து ஒன்றும் கூறாமல் அப்படியே நின்று மயிர்கத்திரிக்கை என்னை அளிக்கிறேன். ஓ தேவரே, அது என்ன ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு முறை நீர் எனக்கு மயிர்கத்தரித்த போது என்னுடைய மனைவியை, என்னுடைய குழந்தையை, என்னுடைய தகப்பனாரை, என்னுடைய சகோதரனை எடுத்துக்கொண்டீர். நீர் எனக்கு சுத்தமாய் மயிர்கத்தரித்தீர். இருந்த போதிலும் உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை என்னுடைய இருதயத்தில் அறிந்திருந்தேன். நீர் எப்படியா என்னை ஆசீர்வதித்தீர். நீர் எவ்வளவு நல்லவராக இருந்தீர். இப்பொழுது எனக்கு இருக்கின்றதெல்லாம், என்னால் இருக்க முடிந்ததெல்லாம், நான் செய்ய இருக்க வேண்டியதெல்லாம் நீர்தான் தேவன், அது நீர்தான். என்ன தவறுகளை நான் அறிக்கையிடுகிறேன். நான் செய்ததும் நினைத்ததுமான காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறேன். எனக்கு அப்படியே மயிர்கத்தரித்து போடும் கர்த்தாவே. நான் உம்முடைய ஆட்டுக்குட்டியாக இருக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த காலையில் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் எடுத்து, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியையும் எடுத்து, ஆட்டுக்குட்டியா இருக்க விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் எடுத்து இந்த காலையில் அவர்கள் யாவருக்கும் மயிர் கத்தரித்து போடும் கர்த்தாவே. சுவிசேஷத்தின் சேமிப்புகளை சுற்றி அவர்களுடைய சிறு பாதங்கள் இருக்கும்படியாய் வையும். இப்பொழுதே பரிசுத்தாவியானவர் அவர்களை மலர்ந்திருமுதலுக்குள்ளாய் நடத்தி கர்த்தரின் பட்சமாக அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள் என்பதை அறிய செய்வாராக. உதாசீனப்படுத்துகிறவளையெல்லாம், எல்லா உலகத்தையும், எல்லா உலகத்தின் காரியங்களையும் கத்தரித்து போடுவீராக. இந்த காலையில் அவை எல்லாவற்றையும் கத்தரித்து போடும் கர்த்தாவே. நாங்கள் குளிர்ச்சியாயும் மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவர்களைப் போன்று உமக்கு முன்பாக அமைதியாயும் இருக்கும்படியாய் செய்யும். இதை அழியும் கர்த்தாவே. நான் உம்மை நேசிக்கிறேன். சீதோஷ்ணம் உஷ்ணமாயிருந்தாலும், நான் அந்த விதமாக உணர்ந்தாலும், இல்லை என்றாலும், நான் போக விரும்புகிறேன். நான் போக விரும்புகிறேன். நான் உமக்காக நிற்க விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த நாளிலே என் சார்பாக நீர் பரிந்து பேசி அவன் என் சார்பாக நின்றான், இப்பொழுது நான் அவன் சார்பாக நிற்பேன் என்று நீர் கூறும்படி நான் விரும்புகிறேன். ஓ தேவனே, இதை அழியும். தலைகள் யாவும் அடங்கி இருக்கையில், இருதயங்கள் யாவும் அடங்கி இருக்கையில், இக்காலையில் இருக்கின்ற யாராவது உங்களுடைய சொந்த வழியை பிரயாசித்ததாக உணர்ந்தால், நீங்கள் செய்யக்கூடாத இந்த காரியங்களை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று உணர்ந்தால், கர்த்தருக்காக நான் மயிர் கத்தரிக்கப்பட வேண்டும் என்பது போன்று உணர்த்தப்பட்டால், இந்த விதமாக கூறுங்கள். என்னை ஒரு உண்மையான செம்மறாட்டுக்குட்டியாய் மாற்றும் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. என்னை மயிர் கத்தரியும் கர்த்தாவே. நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஒரு செம்மறாட்டுக்குட்டி. நான் என் வாயை கூட திறக்க மாட்டேன். என்னிடத்தில் இருந்து எல்லா உலகத்தையும் நீர் கத்தரித்து போடும். என்று சொல்லக்கூடிய வேறு யாராவது இருக்கிறீர்களா? தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சனிபாய், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. என்னை மயிர் கத்திரியும் கட்டாவே சகோதரி கேட்டி. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. இப்பொழுது என்னை மயிர் கத்திரியும் கட்டாவே, உலகத்தின் எல்லா காரியங்களும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உமக்காக இக்காலையில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு மயிர் கத்திரிக்கப்பட்ட ஆற்றை போன்று நிற்க நான் விரும்புகிறேன். எல்லா உலகத்தின் காரியங்களும் என்னிடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட நான் விரும்புகிறேன். நான் உம்முடையனாயும் நீர் என்னுடையவராயும் இருக்க நான் விரும்புகிறேன். நான் என்னுடைய கரத்தை உயர்த்துகையில் நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா கர்த்தாவே? தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக ஐயா, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக ஐயா, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக ஐயா, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே. நான் உன்னுடையதை காண்கிறேன். தேவனுமை ஆசீர்வதிப்பாராக என் சகோதரனே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே. அது நல்லது. அங்கே பின்னாக இருக்கின்ற அம்மாளே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. நீங்கள் உத்தமமாயிருங்கள். எல்லா காரியங்களையும் என்னிடத்திலிருந்து வெளியே எடுத்து போட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னிடத்தில் உள்ள சுயமான நோக்கம் எதையும், என்னிடத்தில் உள்ள அலட்சியமான எதையும் என்னிடத்திலிருந்து எடுத்து வெளியே போட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த காலையில் அவர் சகல காரியங்களை என்னிடத்திலிருந்து கத்தரித்து போட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அவரை போன்று இருக்க விரும்புகிறேன். அவர்கள் சரியோ அல்லது இல்லையோ அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு உரிமைதான் இருக்கிறதா என்னவெனில் அவரிடத்தில் வருவதாகும். மற்ற காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். ஒருபோதும் கிறிஸ்துவை அறிக்கை செய்து ஒருபோதும் ரட்சிக்கப்படாத ஒரு பாவியானவன் இங்கே இருந்து கொண்டு இக்காலையில் இந்த ஜெப கூட்டத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற யாராவது உண்டா? பாவியான நண்பனே, உங்களுடைய கருத்தை உயர்த்துவீர்களா? தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒருவர் கருத்தை உயர்த்தி என்ன நினைவு கூறும் சகோதரன் பிரணாம், நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. எந்த நேரத்திலும் நான் தேவனை சந்தித்தாக வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் கூட்டத்தை முடிக்கையில் ஒரு ஜெபத்தில் என்னை நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுபவர்கள் உண்டா? சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? அவர் காண்கிறார், தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சீமாட்டியே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக ஐயா. எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று கூறக்கூடிய வேறு யாராவது உண்டா? பின்வாங்கி போனவர்கள் எத்தனை பேர் இங்கிருக்கிறீர்கள்? ஓ, நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் சகோதரன் பிரணாம் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் பாருங்கள், அந்த சாந்தமான புறாவானது உங்களை விட்டு பறந்து போயிருக்குமானால் அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நபரையும் உங்களால் மன்னிக்க முடியவில்லை என்றால், அவர்கள் செய்தது என்னவாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் கூறினது என்னவாக இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை உங்களால் மன்னிக்க முடியவில்லை என்றால், இயேசு கூறினார், உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொருவருடைய மீறுதல்களையும் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுடைய பரலோக பிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் என்று. இப்பொழுது சீதோஷனம் உஷ்ணமாயிருக்கிறது. தேவன் இன்றைக்கு உங்களை அழைப்பாரானால் எப்படியாயிருக்கும்? அங்கே ஒரு ஊற்று திறந்திருக்கிறது, ஒரு சபையானது ஆயத்தமாயிருக்கிறது. இக்கட்டிட மேல் கூரை சுவற்றில் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்து கொண்டு கீழே இறங்கி வந்து உங்களுடைய இருதயத்துக்குள் வந்து உங்களை சாந்தமும் சமாதானமுமானவனாய் ஆக்க இருக்கின்ற வேளையிலே நான் என்ன செய்ய வேண்டும் சகோதரன் பிரண்ணாம் என்பீர்களானால், ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி ஆகுங்கள் என்பதே. நீங்கள் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் நேராக இறங்கி உங்களுக்குள்ளாக வருவார். ஆனால் நீங்கள் தவறான நோக்கங்களையும் தவறான கருத்துக்களையும் உடையவர்களாயிருந்தால், உங்கள் சொந்த வழிகளை உடையவர்களாயிருந்து அதை இழந்து போக சித்தமில்லை என்றால், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் உள்ளே வரவே மாட்டார். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கி இருக்கையில் உங்களில் யாராவது கரத்தை உயர்த்தியுள்ளார்களா என்று வியக்கின்றேன். என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று இயேசு கூறினார். பரிசுத்த யோவான் 5:24. ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த பீடத்தண்டை வர விருப்பமானால் அங்கே முழங்காற்படியிருங்கள். ஒரு சமயத்தில் நீங்கள் உடையவர்களாயிருந்த அந்த சாந்தமான அமைதியான உணர்வு அல்லது அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மீண்டும் அது வருமட்டாய் நாம் ஒன்று கூடி ஜெபிப்போமாக. நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தின மாதிரி இருக்கையிலே இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே இந்த பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கையில் நீங்கள் வந்து கீழே முழங்காற்படியிட்டு ஜெபிக்கும்படியாய் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவரும் பீடத்து கட்டைகள் அண்டையில் வந்து முழங்காற்படியிட்டு சிறிது நேரம் ஜெபியுங்கள். கர்த்தருமை ஆற்றுவிருப்பாராக சீமாட்டியே, நேராக வந்து முழங்காற்படியிடுங்கள். உங்கள் தலைகளை வணங்கினவாறு இருக்க அதே விதமாய் உங்களுடைய இருதயமும் இருக்கிறது என நான் நம்புகிறேன். யார் உணர்த்தப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பது உங்களை குறித்து நீங்கள் வெட்கமடையும்படி செய்திருக்க வேண்டும். அந்த கருத்த சகோதரி எளிமையானவள், முட்டியெல்லாம் வீங்கியிருக்கிறது, தலைமயிர் நிறைத்திருக்கிறது. அப்பேற்பட்டவள் பீடத்தை நோக்கி வருகிறார். இங்கே சில காலத்துக்கு முன்னர் அடிமைகள் இருந்த காலத்தில் ஒரு கருத்த மனிதன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டபடியினால் அவன் போய் அவனுடைய எஜமானை பார்த்து அவன் விடுதலை அடைந்திருக்கிறான் என்பதை அவனிடம் கூறினான். அதற்கு அந்த எஜமான், நீ என்ன அடைந்திருக்கிறாய் என்றான். அதற்கு அவன், நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்றான். பின்னர் அவனுடைய எஜமான் அவனை விடுவித்தார். இங்கே இன்னொரு கூட்ட ஜனங்கள் இன்று காலையில் ரட்சிப்பிற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். தான் விடுதலை அடைந்திருக்கிறேன் என்று இவன் கூறினான். எல்லாரும் ஜெபத்தில் இருக்க பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களிடையே இடைப்பட்டு அவர்கள் தீர்மானிக்கையில், உங்களால் முடிந்தால் வாரப்பட்டு ஜெபியுங்கள் என்றார்கள். அதற்கு அவன், மோசே, நீ விடுவிக்கப்பட்டாய் என்றா கூறுகிறாய் என்றான். ஆம் ஐயா எஜமானே, நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அந்த எஜமான், நீ விடுவிக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது நானும் கூட உன்னை விடுவிக்கிறேன், நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று கூறினான். அவன் மறிப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தபோது அவனுடைய வெள்ளைய சகோதரர்கள் அநேகர் அவனை காணும்படியாய் வந்திருந்தனர். அப்படியாய் அவர்கள் வந்தபோது அவன் நினைவற்று இருந்ததாக அவர்கள் கருதினார்கள் என்று கூறினான். அவன் விழித்தெழுந்தபோது நான் மறித்து போய்விட்டேன் என்றே கருதினேன் என்று கூறினான். தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சகோதரனே, அப்படியே முழங்காற்படியிடுங்கள். நான் ஏற்கனவே மறித்து போய்விட்டேன் என்று கருதினேன் என்றானாம். அப்படியானால் மோசே, நீ பார்த்ததுதான் என்ன என்றான். நான் வாயிலில் நடந்து உள்ளே சென்றபோது நான் அவரை கண்டேன். நான் அங்கே நின்று கொண்டு அவரையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு தூதன் வந்து, வா மோசே, அநேக வருஷங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாய், உனக்காக ஒரு அங்கியும் கிடமும் காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினானாம். அதற்கு அவன், அங்கியும் கீழத்தையும் குறித்து நீ என்று பேச வேண்டாம். எனக்கு அந்த அங்கியும் கீழமும் வேண்டாம். நான் அவரையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்க விரும்புகிறேன் என்று கூறினானா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தன்மையும் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இங்கே சில காலத்துக்கு முன்னர் நான் அங்கே சிகாகோவில் உள்ள ஒரு தொல்பொருள் காட்சி சாலைக்குள்ளாக சென்றேன். அங்கே நான் உள்ளாக சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தேன். அங்கே தலைமையில் அரைத்து ஒரு வளையம் போன்று இருக்க கரத்தில் ஒரு தொப்பியை வைத்துக் கொண்டு ஒரு வயதான நீகிரோ அங்கே சுற்றி பார்த்துக் கொண்டிருந்ததை கண்டேன். நான் அந்த நீகிரோவை நோக்கி பார்த்தேன். அவன் ஒரு சிறு இடத்தை நோக்கி பார்த்து உடனே பின்னாக குதித்து நின்றான். அவனுடைய வயதான கருத்த கன்னங்களின் மேல் தண்ணீர் தாரையாக ஓடத் துவங்கினது. அவர் ஜெபிக்க தொடங்கினார். நான் சிறிது நேரம் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் மீண்டுமா இதை நோக்கி பார்த்து அட துவங்கிவிட்டார். நான் அவரிடம் மட்டுமா நடந்து சென்று ஐயா என்றேன். அதற்கு அவர், ஆம் வெள்ளைய நண்பனே என்றார். நான் அவரிடம், நீர் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறீர்கள், அவரிடம் உண்மை ஆகினது என்ன, நீர் என்னத்தைக் கண்டு இப்படி உணர்ச்சி வசம் ஆகிவிட்டீர் என்று கேட்டேன். அவன் அதற்கு, ஐயா, உம்மால் என்னுடைய பக்கவாட்டை தொட்டு உணர கூடுமானால் மறுத்து போன உணர்வற்ற வடுக்கல் எனக்கு இருக்கின்றது. ஒரு சமயத்தில் நான் ஒரு அடிமையாயிருந்தேன். அங்கே என்ன கண்ணாடி பெட்டிக்குள் அங்கே ஒரு உடை வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். நான் அதற்கு, அது ஒரு உடை என்று நான் பார்க்கிறேன், ஆனால் அது குறித்து என்ன வினோதமான காரியம் என்றேன். அதற்கு அவர், அதில் இருக்கின்ற அந்த குறிப்பான இடம் இருக்கின்றதே, அது ஆபிரகாம் லிங்கன் அவர்களுடைய ரத்தக்கரை. அந்த ரத்தம் தான் என்னுடைய அடிமை பட்டையை நீக்கியது. இப்பொழுது வெள்ளையனே, உன்னையும் கூட அது உணர்ச்சி உள்ளாக ஆக்கவில்லையா என்றார். அந்த வயதானவரின் கழுத்தை சுற்றிலுமாய் நான் என் கரத்தை போட்டு, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, என்னை உணர்ச்சிக்குள் ஆக்குகின்ற இன்னொரு ரத்தத்தை நான் அறிவேன் என்று கூறினேன். அந்த ரத்தத்தையும் கூட நான் அறிவேன், முடிய காரணே என்றார். நான் சொன்னேன். நின்றத்திலிருந்து அவர் ஒரு அடிமை பட்டையை எடுத்து போட்டார். ஒரு சமயத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமையில் ஓட்டப்பந்தயம் ஓடுவேன், அசுத்தமான கேலிகளை பேசுவது போன்று ஜீவித்தேன். ஓ தேவனே, நான் எப்படி அதையெல்லாம் செய்தேன்? இன்னமும் நிறுத்திக் கொள்ள அந்த வடுக்கள் இருக்கின்றன, அங்கேதான் நான் அவைகளை செய்தேன். ஆனால் நான் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன். அவர் அந்த பட்டையை என்னை விட்டு நீக்கினார். இப்பொழுது அது எல்லாமும் போய்விட்டது. அவர் என்னுடைய ஸ்தானத்தில் நின்றார். இங்கே சமீபத்தில் ஒரு ஸ்திரீயை நோக்கி பார்க்கையில் அவள் அவ்வளவு கேவலமான நிலையில் இருக்க கண்டு அவளை கண்டனம் செய்ய விரும்பினேன். தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அதன் பின்னர் அவளுக்காக நான் ஜெபித்தேன். ஏனென்றால் அவளுடைய பாவங்களைப் போன்று என்னுடைய பாவங்களும் அவ்வளவு பெரியதாயிருந்தது. நான் நடந்து போய் அவளுடைய பக்கமாக போய் அமர்ந்து அவளை வெட்கப்பட செய்தேன். நான் ஒரு ஊழியக்காரன் என்று அவளிடம் கூறினேன். அவளுக்கு இரண்டு ஆண் நண்பர்கள் இருந்தார்கள். அவளுக்கு சுமார் 65 அல்லது 70 வயது இருக்கும். அவளுடைய இரண்டு ஆண் நண்பர்களும் அங்கேயே முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து
கிறிஸ்துவுக்கு அவர்களுடைய இருதயத்தை கொடுத்தார்கள்.
என்ன ஒரு வித்தியாசம்!
நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா?
பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கரத்தை தொட முடியாத அளவிற்கு உங்களுடைய இருதயத்தை அவ்வளவு கருமையாயும் அசுத்தமாயும் ஈர்க்கத்தக்கதாக இன்று காலையில் நீங்கள் அவ்வளவு பாவம் செய்திருக்கிறீர்களா?
ஒரு கால் புறாவானது நித்தியமாகவே பறந்து போயிருக்கலாம், எந்தெந்தைக்குமாய் போய்விட்டிருக்கலாம்.
ஒரு சிறு பெண் நடந்து வருகிறாள்.
தேனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
கண்ணே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
அந்த சிறிய பெண்ணுக்கு ஒன்று தெரியாது என்று நீங்கள் கூறலாம்.
ஓ ஆம், அவளுக்கு தெரியும்.
உங்களைப் போன்று அவள் அத்தனை மாதாந்திர பத்திரிகைகள், பழைய காதல் கதைகளை உங்களைப் போன்று அவள் படிக்காதிருக்கலாம்.
அதுதான் காரியம், அவள் பிஞ்சாயிருக்கிறாள்.
சிறு பிள்ளைகள் இடத்தில் வர தடை செய்யாதிருங்கள் என்று இயேசு கூறினார்.
இன்று காலையில் வேறு யாராவது வந்து சேர்ந்து கொள்ள விருப்பம் உள்ளவளாயிருக்கிறீர்களா?
பீடம் திறந்திருக்கிறது.
இன்னும் ஒரு நொடி.
பின்னர் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கையில், பின்னர் வருந்துகின்ற இந்த பாவிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கப் போகிறோம்.
இப்பொழுது நீங்கள் எழுந்து வர மாட்டீர்களா? மேலாய் அறிந்திருக்கிற உங்களை தான் எழும்பி நீங்கள் வரமாட்டீர்களா?
நன்மை செய்ய நீங்கள் அறிந்திருந்து அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் அது உங்களுக்கு பாவத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்று வேதாகமும் கூறுகின்றது.
நீங்கள் வரமாட்டீர்களா? நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்ததே.
நீங்கள் எழும்பி முன்னே வந்து பீடத்தை சுற்றிலுமாய் முழங்கால் படியிட்டு நீங்கள் அவரை நடத்தின விதத்திற்காக நீங்கள் வருந்துகிறீர்கள் என்று கூறுங்கள்.
பரிசுத்த ஆவியானவர் தாமே திரும்பி வந்து உங்களை சாந்தமாயும் சாதுவாயும் அமைதியாயும் மீண்டும் ஆக்குவாராக.
நீங்கள் வரமாட்டீர்களா?
நினைவிருக்கட்டும், நீங்கள் மறித்தால் உங்களுக்கு அவர் போய்விட்டவராவார்.
உன்னுடைய சார்பில் வாதாட அங்கே ஒருவரும் கிடையாது.
நீங்கள் இங்கே இக்காலையில் அவருக்காக நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
சகோதரனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
காத்துக் கொண்டிருக்கிறேன். இதுதானாது சமாதானமும் சாந்தமும் சாதுவுமான அமைதலான ஜீவித்தை செய்தீர்களா?
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இதை கேட்கிறேன்.
நீங்கள் மன்னித்துக் கொண்டு விரோதிகளே இல்லாதிருக்கிறீர்களா? பாவிகளின் இந்த ஆக்கினைக்கு மேலாகவும் அதற்கும் மிஞ்சினதுமாகவா ஜீவிக்கிறீர்கள்?
நீங்கள் அஞ்ஞானிகளைப் போன்று ஜீவிக்காமல் வித்தியாசமாகவா ஜீவிக்கிறீர்கள்?
உங்கள் ஜீவியங்கள் என்ன வித்தியாசமான தினசாகவா இருக்கிறது?
அந்த சாந்தமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு சமாதானமானதும் அமைதியானதும் நேசிக்கின்றதுமாகவா ஜீவிக்கிறீர்கள்?
உங்களுடைய அயலகத்தாருக்கு தெரியும் நீங்கள் ஒரு சாதுவான அமைதலான சாந்தமான தாழ்மையான கிறிஸ்தவர்களா என்று.
தேவனுடைய புறா உங்களிடத்தில் இருக்கிறதா?
நிச்சயமாக அறிவீர்களா?
இது ஒரு உங்களுடைய கடைசி தருணமாயிருக்கலாம்.
சரி,
இப்பொழுது பிடித்தண்டை இருக்கின்ற உங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நீங்கள் இப்பொழுது நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விட்டார்.
உங்களுடைய உரிமையை பிடித்துக் கொண்டு நாங்கள் நீண்ட காலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நான் பீடத்தண்டை போக வேண்டியதில்லை என்று கூறுகிறீர்களா?
இப்படி பீடத்தண்டை வந்து நிற்பது உங்களில் சிலருக்கு இது முதல் முறையாக இருக்கலாம்.
நான் விரும்பினால் ஒரு பாவியாகவே இருந்து கொண்டிருக்கலாம், அது என்னுடைய உரிமை எனலாம்.
ஆம், அது சரியே.
நீயாகவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுவாதீனன் நீங்கள் விரும்புகின்ற எந்த விதமாயும் நடந்து கொள்ளலாம்.
ஆனால் நீங்களோ உங்களுடைய உரிமைகளை இக்காலையில் பறிகொடுத்து விட்டீர்கள்.
நான் கிறிஸ்தவத்தை கூறிக்கொண்டு பின்னர் பீடமட்டுமாய் போனால் அவர்கள் என்ன கூறுவார்கள் என்று நீங்கள் கூறலாம்.
ஆனால் தேவன் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்?
உன்னை வா என்று அவர் கூறுகிறார்.
நீங்கள் அதை செய்கிறீர்கள்.
இப்பொழுதோ நீங்கள் உங்கள் உரிமைகளை பறிகொடுத்து
சாந்தமான பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய இருதயத்தில் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அதை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
அவர் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
அவர் செய்வார் என்று நான் அறிவேன், செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார்.
ஆனால் அங்கே உதவி செய்ய அதனால் முடியாது,
வருவதை தவிர்க்க அதனால் முடியாது.
அவர் வந்து இருக்க ஒரு இடம் வேண்டி உன்னிடத்தில் வர விரும்பி அவர் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார், மரித்தார், மற்ற எல்லா காரியங்களும் செய்தார்.
உங்களுடைய மரண வேளையில் மரண தூதன் படுக்கையின் கால் மாட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க அங்கே ஒரு பயங்கரமான காரியத்தை நோக்கி வெளியே பார்த்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக ஒரு நேரத்தில் வர மருத்துவமை என்பதை அறிந்தவர்களாய் இருந்தீர்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமா கருத்தும் அழுக்குமாகி இனி காலமில்லை என்றாகி
நீங்கள் எவ்வளவுதான் கதறினாலும் ஒன்றுமில்லை.
ஏசா அவருடைய பாவத்தின் கிருபையை பாவம் செய்து தீர்த்து விட்டான்.
சொல்லப் போனால் அவனுடைய கிருபையின் நாளை செலவழித்து விட்டான்.
அவனுக்கு ஒரு தருணமும் கிடைக்கவில்லை.
அவன் மனங்கசந்து அழுதான். அதை சரி செய்து கொள்ள இடத்தை தேட முயற்சித்தான். ஆனாலும் அவனால் அதை செய்ய முடியவில்லை.
கடைசி முறையாக தேவன் அவனை அழைத்துக் கொண்டான்.
ஆனால் இக்காலையில் நீங்கள் இங்கே வருவதற்காக
நீங்கள் உங்களுடைய எல்லா உரிமைகளையும், உங்களுடைய எல்லா நண்பர்களையும், உங்களுடைய எல்லா உணர்வுகளையும், எல்லா காரியங்களையும் நீங்கள் பறிகொடுத்தீர்கள். இங்கே நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் பேசுவதற்கு நீங்கள் உங்களுடைய உரிமைகளை பறிகொடுத்தீர்கள். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் கூறுகிறேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கிறிஸ்து கூறினார். இப்பொழுது நீங்கள் பலிபீடத்தில் இருக்கின்ற வேளையில் மனம் திரும்பி அவரிடத்தில் நான் செய்ததை செய்தமைக்காக நான் வருந்துகிறேன் என்று கூறுங்கள். ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை பெறாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். அவர்கள் முழுவதுமான மனம் திரும்புதலை பெறவில்லை. தேவன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சாந்தமாயும் சாதுவாயும் அமைதலாயும் இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். அக்காரணத்தினால்தான் அந்த சுயநலம் அகன்று போகாமல் உங்கள் இருதயத்துக்குள் இருந்த வண்ணமாகவே ஞானஸ்தானத்திலிருந்து நீங்கள் எழும்புகிறீர்கள். ஓ, நீங்கள் சத்தமிட்டுக் கொண்டும் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டும் அல்லது எதையோ செய்து கொண்டும் நீங்கள் அங்கிருந்து எழும்பலாம். அது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் என்று ஆகாது. நீங்கள் அங்கே இருந்து ஒரு முற்றிலும் வித்தியாசமான நபராக எழும்ப வேண்டும். நீங்கள் அங்கிருந்து சாதுவாயும் அமைதியாயும் சாந்தமாயும் தாழ்மையாயும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் குடிகொண்டதாயும் நீங்கள் எழும்ப வேண்டும். அடுத்த வருடம் நீங்கள் அப்படியே திரும்பி நீங்கள் வந்த பாதையை நோக்கி பார்த்து எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். எல்லா நேரத்திலும் நீங்கள் முன்னேறி போய்கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதுதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவு, விசுவாசம் இவைகளாயிருக்கிறது. இப்பொழுது மனம் திரும்பி அதை எனக்கு இப்பொழுது வேண்டும் என்று கூறுங்கள். அவர் அதை செய்வார். சிறு பெண்ணே, அங்கிருக்கின்ற உன்னைதான் ஏனே, நீ அதே காரியத்தை செய். உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்மேல் கருத்தை வைத்தவாறு உன்னுடைய தாயார் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான வயதான கருத்த சகோதரி பீடத்தின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு கால் சோளமும் சாதாரணமான சாப்பாடுதான் உங்களுக்கு சாப்பிட வேண்டியதாயிருக்கலாம். எங்கேயோ ஒரு சந்துக்குள்ளாக ஜீவிக்க வேண்டியதாயிருக்கலாம். எனக்கு தெரிந்ததெல்லாம் இவ்வளவுதான் சகோதரி. தேவன் உங்களுடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. இக்காலையில் மகிமையில் உங்களுக்காக ஒரு அரண்மனையே இருக்கிறது. சரியே, பீடத்தை நோக்கி பாருங்கள். ஒரு அம்மாளை பாருங்கள், அவளுக்கு நரைமயிர் துவங்குகிறது. தலை வணங்கிற மண்டமாயிருக்கும் ஒரு வாலிப ஸ்திரீயை பாருங்கள். முழுவதுமாக வெண்மையான தலைமையினுடைய ஒரு ஸ்திரீயை அங்கே பாருங்கள். ஓ தேவனே, ஒரு மனிதன் மண்டியிட்டு இருக்கிறதையும் வித்தியாசமானவர்கள் இங்கே இருக்கின்றதையும் பாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் வருந்துகிறீர்கள் என்று அவரிடம் கூறுங்கள். இனி ஒருபோதும் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என்று அவரிடம் கூறுங்கள். அவருடைய கிருபையினால் இன்று முதல் உங்களுடைய எல்லா வித்தியாசங்களையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். நீங்கள் சாந்தமாயும் அமைதலாயும் இருக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் தாழ்மையாய் இருக்கவும் அவர் உங்களை எங்கே நடத்துகின்றாரோ அங்கே நீங்கள் போகவும் விரும்புகிறீர்கள். ஜனங்கள் ஏதாவது காரியத்தை கூறும்போது அது எவ்வளவு சரியாய் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய அயல் வீட்டுக்காரனை குறித்து பேசுவதற்கு உங்களுக்குள்ள உரிமைகளை நீங்கள் இழந்துவிடப் போகிறீர்கள். நீங்கள் பேசப் போகிறீர்கள், நீங்கள் இயேசுவை குறித்து பேசப் போகிறீர்கள். சரியான காரியம் எதுவென்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் செய்யப் போகிறீர்கள். ஒரு கொலைக்காரனை போன்று நீங்கள் போகப் போவதில்லை. நீங்கள் நிரபராதியான ஒருவன் மேல் குதிக்கப் போவதில்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவனுடைய வீரமான தீரமான செயல்களை நீங்கள் கண்டு அவர்களை போன்று இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று யாரிடமும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பேசும் போதே அவர்கள் அதை காண்பார்கள், அதை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் உள்ளேயும் புறம்பேயும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தை தாழ்த்துகையில் மனம் திரும்புங்கள். நீங்கள் வருந்துகிறீர்கள் என்றும் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்றும் கூறுங்கள். நீங்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக நீங்கள் உங்களை குறித்தே வெட்கப்படுகிறீர்கள். அதன் பிறகு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சரியாக அந்த நேரத்திலே சமாதானம் உங்கள் இருதயத்தின் மேல் அமரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சமாதானம் ஒரு ஆற்றை போன்று அப்படியே பாய்ந்து வந்து உங்கள் ஆத்மாவில் பாயும். ஒரு கால் நீங்கள் கூச்சலிடாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு கால் அந்நிய பாஷைகளில் பேசாமல் இருக்கலாம், நீங்கள் மேலும் கீழுமாய் புரியாதவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஏதோ காரியத்தை உங்கள் இருதயங்களில் உடையவர்களாய் இந்த பீடத்தை விட்டு போவீர்கள். நீங்கள் ஜீவிக்கும் மட்டா ஏதோ உங்களில் உள்ள ஒரு காரியம் அந்த பழைய கரடுமுரடான சிலுவையில் நங்கூரும் பாய்ச்சப்பட்டதாயிருக்கும். நான் சொல்வது போன்று இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, தகுதியற்ற சிஷ்டிகளாய் இந்த உஷ்ணமான வியர்த்துக் கொண்டிருக்கும் அறையில் இக்காலையில் வியர்த்துக் கொள்ளும் பெட்டிகளாயிருக்கிறோம். ஆனால் தேவனே, நீர் எங்களிலிருந்து அதை வியர்வையாய் கொண்டு வந்தீர். பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்து அவர்கள் தவறு என்பதையும் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவர்களுக்கு நிச்சயப்படுத்தினார். அவர்களுடைய ஆவிகள் அகந்தையாயிருந்தது. அவர்கள் விரோதிகளாய், லோட்டமிடுகிறவர்களாய், எல்லாம் அறிந்தவர்களாய் ஆகிவிடுகிறார்கள். மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களாயும் அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்த ஜனங்களை மன்னியாமலும் இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் மனமில்லாதவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் இன்றோ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவர்களுடைய சாதுவான இருதயங்களில் அதை பொருத்தி பீடத்திற்கு முதல் முறையாக வந்தபோது இருந்த
அந்த இடத்துக்கு நீ திரும்பி வர இப்பொழுது விரும்புகிறாயா? நீ நேசித்த யாவரும் இருக்கின்ற இடத்திற்கு திரும்பி வர நீ விரும்புகிறாயா? மறிக்க முடியாத நேசத்தோடு நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படியானால் அப்படியே எழும்பி பீடத்தண்டைக்கு வா என்று கூறுகிறார். அவர்கள் அதை செய்தார்கள் கர்த்தாவே. அவர்களுடைய சிந்தனைகளை இப்பொழுது பரிசுத்தம் பண்ணும்படியாய் கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இருதயத்தை நீ பரிசுத்தம் பண்ணும், அவர்களை சாதுவாயும் சமாதானமாயும் ஆக்கும். அவர்கள் மனம் திரும்பி அவர்களுடைய ஜீவியத்தை உனக்கு கொடுத்து பிறகு அவர்களை எழும்ப செய்து அவர்கள் வீட்டுக்கு போகும்படியாய் செய்யும். என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல், புருஷன் எல்லாம் நிலைத்தவறி இருந்தாலும், அல்லது மனைவி நிலைத்தவறி இருந்தாலும், அல்லது அயன் வீட்டால் நிலைத்தவறி இருந்தாலும், அல்லது உன்னோடு கூட வேலை செய்கிறவர்களோ அல்லது வேலையில் சம்பந்தப்பட்டவர்களோ நிலைத்தவறி இருந்தாலும், நான் ஒரு சாதுவான புறாவை போலவே இருப்பேன். பார்க்க போனால் பழி வாங்குதல் உமக்குரியதாக இருக்கிறது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அது அவிதமாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் எப்படியாய் கண்டோம் கர்த்தாவே? அமர்ந்திருங்கள், சாதுவாயிருங்கள். தேவன் நேரடியாக அவருடைய ஆட்டுக்குட்டியின் மேல் வருவார். சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக இந்த நல்ல மேய்ப்பன் அவர்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுக்கிறார். அவர் நேராக அவருடைய செம்மறி ஆட்டண்டை இறங்கி வருகிறார். அவர்களை அவர் வழிநடத்துவார். அவர்களை எதிர்த்து வருகிறவனுக்கு ஐயோ, அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூறுகிற ஒருவனுக்கு ஐயோ. அவருடைய கருத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்ந்து போவது அவனுக்கு நலமாயிருக்கும். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று கூறுகிறது. புரிகின்றதா? ஓ தேவனே, எங்களுக்கு அது வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு செய்கிறதை எனக்கே செய்வீர்கள். எனவே தேவனே, நான் சாதுவாய் இருக்க விரும்புகிறேன். நானும் கூட என்னை பீடத்தின் மேல் காலையில் வைக்கிறேன். இந்த காலையில் மட்டுமல்ல, ஆனால் எல்லா காலையிலும் எல்லா நாளிலும் நான் அமைதியாயும் சாதுவாயும் இருக்க இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். இதை அறியும் பிதாவே, அவ்விதமாய் நாங்கள் இருக்கும்படியாய் செய்வீராக. நானும் கூட வருத்தப்பட்டேன் என்று சபையாருக்கு கூறுங்கள் என்று சகோதரி கேட்டி கூறுகிறார்கள். ஆனால் அவளுடைய பியானோவை அவளுடைய பீடமாக அவள் ஆக்குகிறாள். பீடம் வைத்ததில் இருந்து பியானோ அவளுடைய பீடமாயிருக்கிறது. எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சபைக்கு கூறுங்கள் என்று கூறுகிறாள். அவள் அங்கே உட்கார்ந்திருக்கையில் கண்ணீர் கண்களில் இருந்து வடிந்து அவளுடைய மூக்கு கண்ணாடியின் மேல் ஓடுகிறது. இந்த பிரசங்க பீடம் என்னுடைய பீடமாயிருக்கிறது. நானும் கூட மனம் திரும்பினேன். என்னுடைய வேதாகமும் ஈரமாயிருக்கிறது. ஓ தேவனே, நான் யாருக்கு விரோதமாகவோ, தேவனே ஓமுக்கு விரோதமாகவோ நாம் பாவம் செய்திருந்தால் அதை எடுத்து போடும் கர்த்தாவே. என்னுடைய சிறிய சபையிலிருந்து இக்காலையில் பாவத்தை எடுத்து போடும். தேவன் உங்களை மன்னித்து சமாதானத்தின் புறா உங்களுடைய இருதயத்தின் மேல் மீண்டுமாய் அமர்ந்தார் என்பதை எத்தனை பேர்களால் உணர முடிகின்றது. அவள் திரும்பி பறந்து வந்து அவளுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டாள். பரிசுத்த ஆவியானவர் திரும்பி வந்து, என்னுடைய பிள்ளையே, எல்லா நேரத்திலும் உன்னை நேசிக்கும்படியாய் நான் காத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ, நான் அதை செய்யும்படியாய் அனுமதிக்கவில்லை. உன்னுடைய பழைய சுயநல ஆவியோடு கூட என்னால் வாசம் பண்ண முடியாது. ஆனால் இப்பொழுது அதை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தபடியால் நான் இக்காலையில் மீண்டுமாய் உன்னுடைய இருதயத்துக்குள் வந்துவிட்டேன் என்று கூறினார். அந்த விதமாய் உணர்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள், உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். அது சரியே, பீடத்தண்டை இருக்கிற உங்களைத்தான். ஓ, அதெல்லாம் அருமையாயிருக்கிறது. இங்குள்ள கூட்டத்தாரில் எத்தனை பேர்கள் அவிதமாய் உணர்கிறீர்கள்? உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த மிருதுவான அர்ப்பணிப்பின் நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆப்பிள் பழத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அது மிகவும் மிருதுவாக ஆகுமட்டாய் அதை நசுக்கி அதை அழுத்தி ஒரு சிறு குழந்தை கூட உட்கார்ந்து அதை சாப்பிடத்தக்கதாக அவ்வளவு மிருதுவாகிவிட்டது. அந்த விதமாக எங்களுடைய இருதயம் ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆணிவிடுக்கள் பாய்ந்த கரத்தில் இருதயத்தை எடுத்து அதை நசுக்கி, பிள்ளையே, நீ என்னை புண்படுத்தினதை உன்னால் காண முடியவில்லையா? இந்த விதமாக நீ கைப்பிடியை தூக்கி எறிந்தபோது நீ என்னை புண்படுத்தினாய், நீ என்னை புண்படுத்திக் கொண்டிருந்தாய். ஓ, நீ இன்ன காரியங்களை செய்ய நான் கண்டபோது, பிள்ளையே, என் இருதயம் உனக்காக ரத்தம் சொட்டினது. ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய இருதயத்தை என் கரத்தில் வைத்திருப்பதனால் நான் அதை மிகவும் சாந்த குணம் உள்ளதாய் ஆக்கப் போகிறேன். நான் அதை உபயோகிக்கவும், நான் அதற்குள் வாசம் பண்ணும்படியாகவும் நான் அதை அந்த விதமாக ஆக்க விரும்புகிறேன். இன்று காலையில் நான் பறந்து போய் என் படுக்குமிடத்திற்கு போகிறேன். நான் திரும்பி பறந்து வந்து உன்னோடு கூட தங்கி இருக்க போகிறேன். இதை அழியும் கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய மகிமைக்காக இதை அழியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நாங்கள் பாடிக்கொண்டிருக்க உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? மிகவும் உஷ்ணமாய் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நண்பர்களே, உஷ்ணமாய் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். எனக்கு இருக்கிறது போலவே நீங்களும் உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். என்பது போன்று நான் உணர்கிறேன். அவர் எவ்வளவு அன்பாயிருக்கிறார். நான் என்ன செய்யக்கூடும்? நான் எங்கு போகக்கூடும்? ஓ தேவனே, நான் எங்கே தான் போகிறேன்? நான் இதை நோக்குகிறேன். அது என்னவாயிருக்க போகின்றது? இப்பொழுதிலிருந்து 100 வருடங்களில் நான் எங்கே இருக்க போகிறேன்? நான் உடையவனாய் இல்லை என்றால் எனக்கு என்னவாகும்? புகலிடம் எனக்கு இருக்கிறது.
உங்கள் தலைகள் வணங்கினவாறு இருக்கையிலே நான் உங்களிடத்தில் ஏதோ காரியத்தை கேட்கப் போகிறேன். இங்கு இருக்கின்ற யாரோ பரிசுத்த ஆவியை புண்படுத்துகிறீர்கள், யாரோ அழைக்கப்படுகிறீர்கள். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய தீர்க்கதரிசி என்ற முறையில் நான் பேசுகிறேன்.
அவருடைய இருதயம் புண்படுத்தப்பட்டிருக்கிறதை என்னால் உணர முடிகிறது.
அங்கே வெளியே யாரோ அவருக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள். அவர்கள் வந்திருக்க வேண்டும். இப்பொழுது நீ வரமாட்டாயா? நீங்கள் வருகிறீர்கள் என்று நான் அறிவேன். தேவனுமை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. அதுதான், அதுதான். நான் இந்த கூட்டத்தாரை நோக்கி பார்த்தேன். இதுவரை நான் கண்டிராத பயங்கரமான கருத்த நிழல் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். சரியாக இங்கே இப்பொழுது என் மேல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் என்ன செய்தார்? பிதா அவரை எங்கே வழி நடத்தினாரோ அங்கே சென்றார். தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக என் சகோதரனே. அது சரியே, தொடர்ந்து வந்து முழங்காற்படுகிறது. பழைய மாதிரியான அறிக்கை செய்தலும் சரிப்படுத்தலும் ஒழுங்கு செய்தலையும் செய்வதற்கு இப்பொழுதே நேரமாயிருக்கிறது. வாருங்கள், இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறதாக உணர்கிறேன். தேவனுமை ஆசீர்வதிப்பாராக அம்மாளே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக அம்மாளே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. அது சரியே, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே சரியாக இருப்பார். வாருங்கள், அது சரியே, தொடர்ந்து வெளியே வாருங்கள். இப்பொழுது நீங்கள் வரமாட்டீர்களா? அது சரி, அப்படியே கிழித்தெரிந்து வாருங்கள். அவரை போலவே இருக்கு. நீ என்ன செய்ய போகிறாய்? ஒரு கார் இன்றிரவு உன் சார்பாக யார் நிற்க போகிறார்கள்? உன்னுடைய புயத்தின் மேல் மரணம் வந்து நிற்கும் போது உன் சார்பாக யார் வந்து நிற்க போகிறார்கள்? நீங்கள் என்ன செய்திருந்தாலும் கவலை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சரியாக அங்கேயே உன் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புவது அவர்தான். உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதுமாக பூமியில் இருந்து மகிமை மட்டுமாக மனம் திரும்பி, தேவனே நான் வருந்துகிறேன், நான் அதை செய்ய விரும்பவில்லை. இப்பொழுது நான் உமது சார்பில் நிற்கவில்லை என்றால் நீர் என் சார்பில் நிற்க மாட்டீர். நீர் என்னுடைய சார்பில் நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றையிலிருந்து நான் உம்முடைய சார்பில் நிற்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் ஜீவிக்க வேண்டிய விதம் போன்று நான் ஜீவிக்கப் போகின்றேன். நான் என்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ள போகிறேன். நான் சாதுவாயும் அமைதியாயும் இருக்கப் போகிறேன். யாரும் அவரவர் சொந்த விதமாக பேசிக் கொள்ளும்படி நான் அனுமதிக்கப் போகிறேன். நான் சாதுவாயும் அமைதியாயும் ஜீவிக்கப் போகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் எவ்வளவு காலமாக கிறிஸ்துவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அக்கறை இல்லை. நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் என்பதற்கு இதோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. தொடர்ந்து வாருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வெளியே வா பிள்ளையே. தேவன் இப்பொழுது உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் என்னை விசுவாசித்தால், பரிசுத்த ஆவியானவர் இன்று காலையில் என்னிடத்தில் பேசி, பீடத்து அழைப்பை விடு, அந்த அழைப்பை கொடு, அங்கே அநேகர் இருக்கிறார்கள் என்று கூறினார். இதுவே அந்த நாளாய் இருக்கிறது, இதுவே அந்த நேரமாய் இருக்கிறது. உண்மையாகவே இங்கு வர வேண்டியவர்கள் இன்னும் 5 அல்லது 6 பேர் இருக்கிறார்கள். நினைவிருக்கின்ற சகோதரனே, சகோதரியே, நான் நேராக உங்களை நோக்கி பார்க்கிறேன். உங்கள் மேல் அந்த கருத்த நிழல்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. முன்னேறி வருவது நலமாயிருக்கும். இயேசுவை போல ஜீவிக்க, அவரை போன்று ஜீவிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சாதுவாயும் அமைதலாயும் சாந்தமாயும் தாழ்மையாயும் ஜீவிக்க விருப்பம் இல்லையா? தேவனுமை ஆசீர்வதிப்பாராக வாலிபனே, குழந்தையுடன் இருக்கின்ற தகப்பனே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக பாவியான் நண்பனே. அது சரியே சகோதரியே, முன்னேறி வாருங்கள், அப்படியே வெளியே வாருங்கள், உங்களுக்கு இடத்தை பிடியுங்கள், தேவன்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரியே, நீ அதிகமாக நன்றியுள்ளவளாக இருக்க வேண்டி இருக்கிறது. கட்டப்பட்டவளாய் படுக்கையில் படுத்து மறித்துக் கொண்டிருந்தாய், இங்கேயோ நீ பீடத்தை நோக்கி நடந்து வருகின்றாய். உன்னுடைய மிருதுவான இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள். இப்பொழுதே தேவனை நோக்கி கூக்குரலிடுங்கள். உங்களுடைய சொந்த பாணியில் ஜெபியுங்கள். பாவம் செய்து கொண்டிருந்தது நீங்கள் தான், இப்பொழுது ஜெபிக்க வேண்டியதும் நீங்கள் தான். நீங்கள் செய்தவளுக்காக வருந்துகிறீர்கள் என்று தேவனிடத்தில் கூறுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மேல் கவனம் செலுத்தாதீர்கள். வெறுமனே தேவனே என்னை மன்னியும், அண்டவிடமாய் இருக்க வேண்டும் என்று நான் செய்யவில்லை. நான் சாதுவாயிருக்க விரும்புகிறேன். இனி ஒருபோதும் நான் இந்த விதமாய் குறுக்கிடவோ வீண் சந்தடி செய்யவோ மாட்டேன். ஓ தேவனே, ஓ எப்படியாய் நான் அதை நேசிக்கிறேன். பரலோக பிதாவே, ஒவ்வொரு மனஸ்தாபத்துக்கும் பீடத்தண்டை ஒருவர் முழங்காலிடுகிறார்கள். அவர்களுடைய முழங்காலில் மண்டியிட்டு குனிந்து ஜெபிக்கிறார்கள். ஓ தேவனே, தாய்மார்களும் தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் பிதாக்கள் தாய்மார்கள் இன்னும் என்ன இருந்தாலும் அயலகத்தார்கள், சபை அங்கத்தினர்கள், டீக்கன்கள், தர்மகர்த்தாக்கள், ஓ தேவனே, இந்த பழைய மாதிரியான உருவாக்கும் நேரத்தில் கஷ்டமான அறையில் இக்காலையில் உட்கார்ந்திருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்து சமாதானத்தை பேசுகிறார். ஓ தேவனே, அந்த நாளிலே அங்கே நின்று நீர் சாதுவாய், ஆம், நீ வந்து என் சார்பாக நிற்க தீர்மானித்தாய், இப்பொழுது உன் சார்பாக நிற்க நான் தீர்மானிக்கிறேன். இங்கிருக்கின்ற ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் அந்த சமாதானத்தை அருளும்படியாக தேவனே நான் விரும்புகிறேன். அமைதியாக சாதுவாக நீர் அதை செய்யும்படியாக நான் ஆசிக்கிறேன். இந்த நாள் முதல் கொண்டு அது ஒருபோதும் அவர்களை விட்டு அகன்று போகாதபடியான ஒரு உணர்வை பெறும் விதத்தில் நீர் அவர்களுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். புதியதாகுவதாக, ஜனங்களோடு புதிய நபர்கள் ஆவார்களாக, எல்லா காரியங்களும் இன்றைக்கு புதிதாவதாக, ஏனென்றால் இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தினார்கள். நீர் சொன்னீர், என் நாமத்தினால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்தால் அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று. இந்த காலையில் நீர் அதை செய்கிறீர் என்று தேவனே நான் அறிவேன். இங்கு வரவேண்டியவர்களாக இருந்தும் அவர்களுடைய இருக்கைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மன்னிப்பை அளிக்கும்படியாய் நான் இப்பொழுது வேண்டிக் கொள்கிறேன். தேவனே அவர்களிடத்தில் பேசும். கர்த்தாவே, அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்து உம்மோடு கூட சரி செய்து கொள்ள வருமட்டாய் இப்பூமியின் மேல் அவர்களுக்கு இனி ஒருபோதும் சமாதானம் உண்டாகாதபடி செய்வீராக. இதை அழியும் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதியும். உம்முடைய தயவும் இரக்கமும் அங்கே மனஸ்தாபப்பட்டுக் கொண்டும் இக்காலையில் இந்த சபையில் தலை வணங்கினவாறு இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவோடும் உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. பிதாவாகிய தேவனே, உம்முடைய கேட்டுக்கொள்வதின்படியாய் நான் இதை செய்தேன். இந்த ஜனங்களை நான் அழைத்தேன், அவர்கள் நின்றார்கள். ஜனங்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவனை என் பிதாவின் முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் நான் அறிக்கை செய்வேன் என்று நீர் கூறியுள்ளீர். இங்கு இருக்கின்றவர்களில் அநேகர் அநேக வருஷங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சாட்சி கூறும்படியா இக்காலையில் இங்கே நிற்கிறார்கள். அவர்கள் நேசிக்கப்பட தகாதவர்களாகிவிட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு போய்விட்டார். அவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த சாதுவான சாந்தமான இனிமையான உணர்வு அநேக நேரங்களில் அவர்களுக்கு இல்லாமற் போயிற்று. முதன்முறையாக பீடத்தண்டை வந்த அநேகர் பாவிகளாயிருக்கிறார்கள். ஆனால் பிதாவே, அந்த அற்புதமான உணர்வையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தையும் அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் இந்த இடத்தை விட்டு போகையிலே அவர்கள் எல்லாருமாய் அன்பாலும் உம்முடைய ஆவியின் நிறைவாலும் நிறைந்து அவரவருடைய வித்தியாசப்பட்ட வீடுகளுக்கு சென்று வித்தியாசமான ஜீவியங்களை செய்து வித்தியாசமான ஜனங்களாய் இருக்கும்படி தேவனாகிய கர்த்தாவே அவர்களுக்கு அருள் புரிவீராக. இதை நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம்.